Okay. I'm really happy to listen to the singing today.
இன்றைக்கு உள்ள பாடல்களை கேட்பதிலே நான் உண்மையாலுமே நான் சந்தோஷமடைந்தேன்.
As I said, for 38 years, I've been coming to Thoothukudi every year.
நான் சொன்னது போல 38 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் நான் தூத்துக்குடிக்கு வந்து கொண்டிருக்கிறேன்.
And I felt that CFC Thoothukudi has got some of the best singing I've ever heard in a conference.
நான் எந்த கான்பரன்ஸிலும் கேட்டாத வண்ணம் தூத்துக்குடியிலே நல்ல பாடகர்கள் இருக்கிறார்கள்.
Everybody sings together. It's wonderful.
எல்லாரும் சேர்ந்து பாடுகிறார்கள். அற்புதமானது.
And even the words of the song we sang today, what how meaningful they are.
இன்றைக்கு நாம் பாடின பாடலுடைய வார்த்தைகளும் எவ்வளவு அர்த்தம் புதிந்தவங்களா இருக்கிறது.
So, thank you, Joshua, for leading the singing so well.
ஜாஷ்வா, நீங்கள் பாடல் நன்றாக நடத்தினீர்கள். அதற்காக நன்றி.
What were we singing? Who is a true Christian?
யார் கிறிஸ்தவன்? யார் மெய்யான கிறிஸ்தவன்?
One who loves his enemies.
தன்னுடைய சத்துருக்களை சிநேகிக்கிறவன் தான்.
One who blesses those who curse him.
தன்னை சபிக்கிறவளை ஆசீர்வதிக்கிறவன்.
One who takes up the cross and follows.
சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவன்.
One who loves his fellow believers.
தன்னுடைய சக விசுவாசிகளை நேசிக்கிறவன்.
Is that a true Christian?
அவர்தான் மெய்யான கிறிஸ்தவனா?
Or someone who just said long ago, Lord Jesus, come into my heart.
அல்லது எப்பொழுதோ ஒரு முறை ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று சொன்னவனா?
See what the Bible says in 1 John and chapter 2.
1 யோவான் 2 அதிகாரத்திலே வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம்.
1 John chapter 2.
1 யோவான் 2 அதிகாரம்.
We say that we are in Christ.
நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம் என்று நாம் சொல்கிறோம்.
Christ is in us.
கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார்.
And we are in Christ because he is the head and we are the body.
அவர் தலையாய் இருக்கிறார். நாம் சரீரமாய் இருக்கிறோம். ஆகவே நாம் கிறிஸ்துக்குள்ளாய் இருக்கிறோம்.
Just like this hand is in this body.
இந்த சரீரம், இந்த கையானது இந்த சரீரத்தில் இருக்கிறது.
And it's controlled by the head.
அது தலையினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது.
And so also every part of the body is controlled by the head.
அதே போல சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் தலையினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது.
The Bible says these parts of the body are a picture of you and me as members of the body of Christ.
வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த சரீரத்தில் உள்ள அவயவங்கள் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் அவயவங்களாக அது சித்தரிக்கிறது.
And just like every part of this body has a care for the other members.
இந்த சரீரத்திலே ஒவ்வொரு அவயவமும் மற்ற அவயவத்திற்காய் கரிசனை கொள்வது போல.
That is one way by which I know I'm connected to the head.
நான் தலையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வழி.
For example,
உதாரணமாக,
if my left hand gets injured somewhere,
இடது கைக்கு எங்கேயோ அடிபட்டு விட்டது
என்று வைத்துக் கொள்வோம்.
அந்த வலது கையானது இடது கையிலே போய் அந்த புண்களை கழுவி அதற்கு மருந்து கொடுத்து அதை சுகப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது.
Who tells that right hand to do that?
இந்த வலது கை இதை செய்ய வேண்டும் என்று அந்த வலது கைக்கு சொன்னது யார்?
My brain.
என்னுடைய மூளை.
That is a picture of Christ.
அதான் கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது.
Now think if this right hand is paralyzed.
இந்த வலது கரத்துக்கு வாதம் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். செயலிழந்த வலது கரம்.
You've seen some people who are paralyzed on one side.
சில மக்கள் ஒரு பக்கம் அவர்களுக்கு செயலிழந்து விட்டார்கள்.
The meaning of paralysis is it has no more proper connection to the head.
வாதம் என்றால் அந்த அவயவத்திற்கு இனியும் தலையோடு கூட தொடர்பு இல்லை என்று அர்த்தம்.
It's not dead.
அது மரிக்கவில்லை.
It's still that arm is still alive because the blood is flowing in through it every day.
ஒவ்வொரு நாளும் ரத்த ஓட்டம் அந்த கையில இருக்கிறபடினால அந்த கைக்கு இன்னும் உயிர் இருக்கிறது.
But some believers are like that.
சில கரங்கள் அப்படி இருக்கிறது. சிலர் அப்படி இருக்கிறார்கள்.
Some believers.
சில விசுவாசிகள் அப்படி இருக்கிறார்கள்.
The blood of Christ is there to cleanse them.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை சுத்திகரிக்கிறது.
Just like the blood flowing in his hand.
இந்த கரத்தில் ரத்தம் ஓடுவது போல.
But it does not obey the head.
ஆனால் அது தலைக்கு கீழ்ப்படிவதில்லை.
It does not go to help the other member that is wounded.
காயப்பட்ட மற்ற அவயவங்களுக்கு அது போய் உதவி செய்வதில்லை.
That is a picture of a paralyzed body.
ஒரு செயலிழந்த சரீரத்திற்கு இதுதான் ஒரு காட்சியாக இருக்கிறது.
And I am really sad to say that there are some brothers in our sisters, brothers and sisters in our churches who don't have a proper connection to the head Christ.
நான் இதை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். நம்முடைய சபையிலேயும் சிலர்கள் அவர்கள் இது போல இருந்து அந்த கிறிஸ்துவாகிய தலையோடு கூட அவர்களுக்கு சரியான ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது.
So, as we come to the end of this conference, just make
sure. இந்த கருத்தரங்கு மாநாட்டின் முடிவிலே நான் வந்திருக்கும் பொழுது,
just make sure your connection with the head is proper.
தலையோடு கூட இருக்கக்கூடிய உங்களுடைய இணைப்பு சரியாக இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
None of you would like to have a paralyzed right hand.
உங்களில் யாருக்குமே செயலிழந்த ஒரு வலதுகரம் இருக்க விருப்பமில்லை.
Jesus does not want any part of his body to be paralyzed.
இயேசு தம்முடைய சரீரத்தின் எந்த ஒரு பகுதியும் செயலிழந்ததாக இருக்க அவர் விரும்பவில்லை.
He wants every part of the body to be connected to the head.
அவருடைய ஒவ்வொரு அவயமும் தலையோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
Every part of the body has got a function.
சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு வேலை உண்டு.
Some of our important functions.
சில அவயங்களுக்கு முக்கியமான பணி உண்டு.
Eyes,
கண்கள்,
ears,
செவிகள்,
tongue,
நாவு.
These are the visible members which have important functions.
இந்த அவயவங்கள் வெளியே காணக்கூடிய அவயவங்கள், அவர்களுக்கு முக்கியமான ஒரு பணி இருக்கிறது.
But do you know there are inside this body?
ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளாக சில அவயங்கள் இருக்குது என்று தெரியுமா உங்களுக்கு?
Like the heart and the liver.
இருதயம், liver, நுரையீரல், வயிறு.
You can't see them.
இவைகளை நாம் பார்க்க முடியாது.
But they are actually more important than your hands.
உங்கள் கரங்களை காட்டிலும் அந்த உறுப்புகள் அதிக முக்கியமானவைகள்.
You can live without one hand even if it's cut off.
ஒரு கை வெட்டப்பட்டு விட்டது என்று சொன்னாலும் கூட நீங்கள் உயிர் வாழ முடியும்.
But you can't live without a stomach and a heart.
ஆனால் வயிறோ அல்லது இருதயமோ இல்லாதபடி நீங்கள் உயிர் வாழ முடியாது.
But we don't see them.
ஆனால் நாம் அவைகளை பார்ப்பதில்லை.
So also in every church.
அதே போல ஒவ்வொரு சபையிலேயும்
there are some members who are just invisible.
சில அவயவங்கள் சில அங்கத்தினர்கள் காண்கிறவர்களாய் இருக்கிறார்கள், காணக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள்.
They are frequently in the pulpit leading the singing or preaching or praying or something like that.
அடிக்கடி மேடையிலே காணப்படுகிறார்கள், அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், பாடல் பாடுகிறார்கள், அல்லது பகிர்ந்து கொள்கிறார்கள், ஜபிக்கிறார்கள்.
And that some of you who have been in the church for so many years, you have never stood in the pulpit even once.
சபையில் இருக்கக்கூடிய உங்களிலே ஒரு சிலர் ஒரு முறை கூட நீங்கள் மேடையில வந்து நிற்கவே இல்லை.
Nobody has seen you.
யாருமே உங்களை பார்க்கவில்லை.
But does that mean you have no ministry in the church?
அப்படியானால் உங்களுக்கு சபையில் ஊழியமே இல்லை என்ற அர்த்தமா?
When you pray,
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது,
you are like the heart pumping, pumping.
அந்த இருதயமானது ரத்தத்தை பம்ப் செய்கிறது போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
See, if I am preaching, I am like the tongue of the body.
நான் பிரசங்கிக்கிறேன், நான் சரீரத்தில் உள்ள நாவை போல இருக்கிறேன்.
There are many brothers and sisters who are praying for me.
அநேக சகோதர சகோதரிகள் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
They are like the heart.
அவர்கள் இருதயத்தை போல ரத்தத்தை பம்ப் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள்.
What will happen if my heart stops pumping blood?
என்னுடைய இருதயமானது அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுவதற்கு நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும்?
My tongue will stop.
என்னுடைய நாவு நின்று போய்விடும்.
This sermon will stop right now.
இப்பொழுதே இந்த பிரசங்கமானது நின்றுவிடும்.
In the same way, I have discovered through more than 50 years.
இதே போல நான் 50 ஆண்டுகளுக்கு அதிகமாக கண்டுபிடித்தது
என்னவென்றால்,
எனக்காக ஜெபிக்கக்கூடிய காணக்கூடாத மக்களினாலே நான்
தாங்கப்பட்டிருக்கிறேன்.
பேசுவதற்கு வார்த்தையை கொடுக்கக்கூடியதான விதத்திலே தேவன் கொடுக்கக்கூடிய விதத்தில் அவர்தான் என் ஜெபத்திலே தாங்குகிறார்கள். எப்படி?
Their prayer goes up to the head, Christ.
அவருடைய ஜபமானது தலையாகிய கிறிஸ்துவுக்கு போகிறது.
Like the head is connected, like the heart is connected to the head.
இருதயமானது தலையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது போல.
And the heart pumps the blood.
இருதயமானது ரத்தத்தை பம்ப் பண்ணுகிறது.
There is like that.
ஜபம் அப்படித்தான் இருக்கிறது.
And the mouth is able to speak.
இப்பொழுது வாய் பேச ஆரம்பிக்கிறது.
And the head, the brain gives the words to the tongue to speak.
அந்த மூளையானது நாவுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறது.
Now the reason I say that is so that all of you realize if you have no other ministry in the body of Christ, you can certainly pray.
நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களிலே அநேகர் உங்களுக்கு எந்த ஊழியமும் எனக்கு இல்லை என்று எண்ணுவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஜப ஊழியம் உங்களுக்கு இருக்கிறது.
Because prayer is something that any of us can do.
என்ன ஜபம் என்பது நாம் யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும்.
That's not something that requires any gift.
இதற்கு ஒரு சிறந்த ஒரு வரம் என்று தேவை என்று பிரத்யேக வரம் ஒன்று தேவை அல்ல.
Even a little child can pray for me as I speak.
நான் பேசும்பொழுது ஒரு சிறு குழந்தை கூட எனக்காக ஜெபிக்க முடியும்.
And God will listen to that child's prayer because the child's heart is so innocent.
அந்த சிறு குழந்தையினுடைய இருதயமானது தவறின் மரியாதை இருக்கிறபடினாலே அந்த ஜெபத்தை தேவன் கண்டிப்பாக கேட்பார்.
There is a situation where God may not hear our prayer.
சில சூழ்நிலைகளிலே தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கலாம்.
It says in Psalm 66.
சங்கீதம் 66.
This is a very important verse.
இது மிக முக்கியமான ஒரு வசனம்.
Psalm 66.
சங்கீதம் 66.
Verse 18.
18 வசனம்.
If I regard sin in my heart, the Lord will not hear me.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தையை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
If you have a sinful attitude towards somebody,
நீங்கள் யார் மீதாவது ஒரு பாவமான சிந்தை உங்களுக்கு இருக்குமானால்,
towards your husband,
கணவன் மீதோ,
towards your wife,
மனைவியின் மீதோ,
towards somebody else in the church,
சபையில் வேறு ஒருவர் மீதோ,
that is sin.
அது ஒரு பாவம்.
If you hate somebody,
நீங்கள் யாரையாவது வெறுத்தால்,
haven't forgiven someone,
யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால்,
or you look down on someone as inferior to you,
அல்லது உங்களை காட்டிலும் இவர் தாழ்ந்தவர் என்று சொல்லி அற்பமாய் பார்த்தால்,
that is sin in your heart.
அது உங்கள் உள்ளத்தில் உள்ள பாவம்.
And in that condition, if you pray to God,
அந்த நிலையிலே நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பீர்களானால்,
God will not hear you.
தேவன் உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்.
It's a waste of time praying.
அப்படி ஜெபிப்பது நேரத்தை வீணடிப்பதாகும்.
There are some people who spend all night in prayer.
சிலர் முழு இரவு நேரம் முழு இரவு ஜெபம் செய்வார்கள்.
I have been to some of these prayer meetings in different other churches.
மற்ற சபையில் நடத்தக்கூடிய இந்த முழு இரவு ஜபத்துக்கு நான் சென்றிருக்கிறேன், பல சபைகளுக்கு சென்றிருக்கிறேன்.
And I've asked them this question.
நான் அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கிறேன்.
You're going to spend all night praying here.
நீங்கள் முழு இரவையும் நீங்கள் ஜபத்திலே செய்ய போகிறீர்கள்.
First of all, make sure that God is listening to. Otherwise, what's the use praying?
முதலாவதாக தேவன் உங்கள் ஜபங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஜபிப்பதில் என்ன பிரயோஜனம்?
When you speak on a phone,
நீங்கள் தொலைபேசியிலே பேசும்பொழுது,
you don't straight away start speaking after dialing the number.
நீங்கள் ஒரு நம்பரை டயல் செய்த உடனே பேச ஆரம்பிப்பதில்லை.
You dial the number.
நீங்கள் ஒரு எண்ணை அதில் அழுத்துகிறீர்கள்.
And it's ringing, ringing, ringing.
அது மணி அடித்துக் கொண்டே இருக்கிறது.
But you don't speak.
ஆனால் நீங்கள் பேசுவதில்லை.
And when the other person says, hello.
மற்ற நபர் ஹலோ என்று சொல்லும் பொழுது,
ah, then he picked up the phone. Then I can speak.
அவர் போனை எடுத்து விட்டார். இப்பொழுது நான் பேசலாம்.
In the same way.
இதே விதமாக.
Prayer is like a phone call to God.
ஜெபம் என்பது தேவனிடத்திலே செய்யக்கூடிய ஒரு அலைபேசி அழைப்பு போல.
Don't just start speaking.
எடுத்த உடனே பேச ஆரம்பித்து விடாதீர்கள்.
Make sure he has said, yes, I'm listening.
ஆம், நான் கவனிக்கிறேன் என்று அவர் சொன்னதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
It says, if you got sin in your heart, you will not listen.
அவர் சொல்லியிருக்கிறார், உன் இருதயத்திலே பாவம் வைத்திருந்தாயினால் நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்.
I told you the other day the words from Matthew chapter 5.
இன்னொரு நாளிலே நான் பேசும்பொழுது மத்தேயு 5 அதிகாரத்திலிருந்து சொன்னேன்.
Verse 23 and 24.
23rd verse.
There, Matthew 5:23.
Matthew 5:23.
You come and present your offering, your prayer to God.
நீங்கள் வந்து உங்கள் காணிக்கையாகிய ஜெபத்தை ஆண்டவருக்கு செலுத்துகிறீர்கள்.
And there you suddenly remember your brother or your sister has got something against you because you hurt him.
அங்கே தானே உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ நீங்கள் அவரை காயப்படுத்தினபடினாலே அவருக்கு உங்கள் மீது ஒரு குறை இருக்குது என்பதை உணர்கிறீர்கள்.
What's he saying in verse 24?
24ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்?
Leave your offering there.
அங்கே காணிக்கை அங்கே வைத்துவிட்டு.
That means stop praying.
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஜெபத்தை நிறுத்து.
Has that ever happened to you?
எப்பொழுதாவது இது நடந்திருக்கிறதா?
That you started to pray and suddenly you remembered somebody's got something against you.
நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள், திடீரென உங்களுக்கு ஞாபகம் வருகிறது யாரோ ஒருவருக்கு உங்கள் மீது குறை இருக்கிறது.
You had hurt your wife in the morning or your husband with something you said.
நீங்கள் சொன்ன காரியத்தினாலேயே கணவனையோ மனைவியோ மனம் காயப்படுத்தி விட்டீர்கள்.
Somebody else.
வேறு யாரோ ஒருவர்.
And you did not ask forgiveness.
ஆனாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை.
What is the Lord saying?
ஆண்டவர் என்ன சொல்கிறார்?
Stop praying.
ஜெபத்தை நிறுத்து.
Don't waste your time.
உடனே நேரத்தை வீணாக்காதே.
Don't be on your knees. Get up.
நீ முழங்காலில் நிற்க வேண்டாம், எழுந்திரு.
Speak to that person.
அந்த நபரிடத்திலே போய் பேசு.
Call him on the phone.
போன்ல அழைத்து பேசு.
Or if it's in the house, go to him.
அல்லது வீட்டில் இருந்தால் அவரிடத்திலே போ.
Or if it's living nearby, go to his house.
அல்லது பக்கத்திலே அவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் வீட்டுக்கு செல்.
And ask forgiveness.
மன்னிப்பு கேட்க வேண்டும்.
then pray.
அதற்கு பிறகு வந்து ஜபி.
So here it says in 1 John chapter 2.
ஆகவே 1 யோவான் 2 ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
That if we are in Christ, verse 6.
1 யோவான் 2 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனம் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
we must walk as he walked.
அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும்.
Like we sang in the song, who is a true Christian?
நாம் பாட்டிலே கேட்டது போல யார் மெய் கிறிஸ்தவன்?
Jesus loved his enemies, true Christian loves his enemies.
இயேசு தன்னுடைய சத்துருக்களை சிநேகித்தார், மெய்யான கிறிஸ்தவனும் தன்னுடைய சத்துருக்களை சிநேகிப்பான்.
Jesus blessed those who curse him, a true Christian blesses those who curse him.
தம்மை ஆசீர்வதிகளை சபிக்கிறவர்களை இயேசு ஆசீர்வதித்தார், மெய்யான கிறிஸ்தவனும் தன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பான்.
Jesus took up the cross every day and followed his father.
இயேசு ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்து தன்னுடைய பிதாவை பின்பற்றினார்.
The true Christian does the same thing.
மெய்யான கிறிஸ்தவனும் அதையே செய்வான்.
Jesus loved everybody till the end. And you will love your fellow believers.
நீங்களும் உங்கள் சக விசுவாசியை நேசிப்பீர்கள்.
He who says he is in Christ must walk as he walked.
கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும்.
Now in the Old Testament there is no such rule because it is impossible.
பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் இல்லை, ஏனென்று சொன்னால் அது கூடாத காரியமாக இருந்தது.
This is only new in the New Testament because now God has given us the Holy Spirit.
இந்த புது உடன்படிக்கையிலே இது கொடுத்திருக்கிறார், ஏனென்று சொன்னால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Think of this word that Jesus spoke to his disciples.
தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு பேசின இந்த வார்த்தை எண்ணி பாருங்கள்.
John chapter 14.
யோவான் 14 ஆம் அதிகாரம்
verse 15.
15 வசனம்.
If you love me, you will keep my commandments.
என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள்.
If I were to ask all of you, I don't know how many hundreds or thousands are listening to me right now.
இப்போ எத்தனை 100 பேர் அல்லது 1000 பேர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
But if I were to ask you all this one question.
உங்களை எல்லாரையும் பார்த்து இந்த ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன்.
Do you love Jesus Christ?
நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா?
Every one of you will say yes, I know that.
உங்கள் ஒவ்வொருவரும் நான் அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வீர்கள்.
Is anybody here who say no, I don't love Jesus Christ?
இல்லை, நான் இயேசுவை நேசிக்கவில்லை என்று யாராவது சொல்வீர்களா? எல்லாரும் அப்படி நேசிக்கிறேன் என்று தான் சொல்வீர்கள்.
When you know that he died on the cross for your sin.
உங்களை பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது.
Do you love Jesus Christ? You say yes.
நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்று கேட்டால் ஆம் என்று சொல்வீர்கள்.
But he says, if you say that you love me, you must obey me, you must keep my commandments.
என்னிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொன்னால் என் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும்.
You have to do what Jesus commanded.
இயேசு எதை கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும்.
Stop murmuring.
குறை சொல்வதை நிறுத்தி விடுங்கள்.
Stop complaining.
புகார் சொல்வதை நிறுத்தி விடுங்கள். புறங்கூறுதல் நிறுத்தி விடுங்கள். கோபத்தை நிறுத்தி விடுங்கள்.
In your heart, give up your anger in your heart.
கோபத்தை உள்ளத்திலே இருக்கிற கோபத்தை விட்டு விடுங்கள்.
Don't speak evil.
யாரு குறித்தும் தீமையாய் பேச வேண்டாம்.
Forgive others.
மற்றவர்களை மன்னியுங்கள்.
We can't have fellowship with everybody.
எல்லாரோடும் நம்ம ஐக்கியமா இருக்க முடியாது.
Because some people are evil. The Bible doesn't ask you to fellowship with them.
சில மக்கள் தீம பொல்லாதவர்களா இருக்கிறார்கள். அவர் அப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் கொள்ள முடியாது, சொல்லவில்லை வேதம்.
I don't have fellowship with many people because there's something wrong in their life and I cannot hold hands with evil in their life.
சில மக்களிடத்திலே தவறு இருக்கிறது, பொல்லாப்பு இருக்கிறது, அப்படிப்பட்ட மக்களோடு கூட நான் கைகோர்க்க முடியாது தான்.
So I'm not saying you can have fellowship with everybody.
ஆகவே எல்லாரோடும் ஐக்கியப்படுவீர் என்று நான் சொல்லவில்லை.
The reason we have all come out of other churches is because we couldn't fellowship in those dead churches.
நாம் அந்த செத்த சபைகளிலே ஐக்கியம் கொள்ள முடியாதபடினாலே தான் நாம் அதை விட்டு வெளியே வந்திருக்கிறோம்.
So love doesn't mean we just overlook all the wrong things.
அவை அன்பு என்று சொன்னால் மற்ற தவறுகளை எல்லாம் கண்டும் காணாமல் போல் விட்டுவிடுவது என்பதல்ல.
Because our love is first not for people but for God.
நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு முதலாவது ஜனங்கள் மீது அல்ல, முதலாவது தேவன் மீது.
The first commandment is not love your neighbor, the first commandment is love God with all your heart.
முதலாவது கற்பனை உன் அயலகத்தானே நேசி என்பதல்ல, ஆனால் முதலாவது கற்பனை என்னவென்றால் முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடும் தேவனை நேசிக்க வேண்டும்.
And then secondly, love your neighbor.
இரண்டாவதாக அயலகத்தானே நேசி.
So when I love God and I love his truth,
ஆகவே நான் தேவனை நேசிக்கும் பொழுது அவருடைய சத்தியத்தையும் நேசிக்கிறேன்.
I cannot fellowship with someone who is not walking in the truth himself.
தானாக சத்தியத்தில் நடக்காத ஒரு மனிதனோடு கூட நான் ஐக்கியம் கொள்ள முடியாது.
I can love him but I can't have fellowship with him.
அவரை நான் நேசிக்கலாம், ஆனால் அவரோடு ஐக்கியப்பட முடியாது.
And I have discovered in the last 60 years.
கடந்த 60 ஆண்டுகளாக நான் கண்டுபிடித்தது என்னவென்றால்
that with most so called believers I cannot fellowship.
விசுவாசிகள் என்று அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அநேகரோடு கூட நான் ஐக்கியப்பட முடியவில்லை.
I can love them.
நான் அவர்களை நேசிக்கலாம்,
I cannot fellowship with them.
ஆனால் அவரோடு கூட நான் ஐக்கியப்பட முடியாது.
Most pastors and preachers I find it impossible to fellowship with them.
அநேக பாசர்மார்கள் பிரசங்கியார்கள் அவர்களோடு கூட ஐக்கியப்படுவது கூடாத காரியம் என்று நான் பார்த்திருக்கிறேன். நான் அவர்களை மதிப்பதில்லை.
Because first of all, they've got a wrong attitude to money.
ஏனென்றால் பணத்தின் மீது அவர்களுக்கு தவறான ஒரு மனப்பான்மை இருக்கிறது.
You know, in our churches, our elders don't take money from the offering box for themselves.
உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய சபைகளிலே காணிக்கை பட்டியலிருந்து தங்களுக்கென்று பணத்தை மூப்பர்கள் எடுத்துக் கொள்கிறதில்லை.
There are one or two people who have done it and they have fallen away from the church.
அப்படி ஒரு ஒன்று இரண்டு பேர் செய்திருக்கிறார்கள், அவர்கள் சபை விட்டு வீழ்ச்சியடைந்து விட்டார்கள்.
God exposes them.
தேவன் அவர்களை வெளியரங்கமாக்குகிறார்.
So, there are hypocrites even in our churches.
ஆகவே நம்முடைய சபையிலேயும் கூட மாய்மாலக்காரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
Jesus said, you must keep my commandments.
ஆனால் தர்ப்பணிகளுக்கு கை கொள்ள என்று இயேசு சொல்கிறார்.
And when we hear that,
நாம் அதை கேட்கும் பொழுது,
the Lord, your commandments are so high, how can I ever keep them?
ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகள் மிகவும் தரம் உயர்ந்தவையா இருக்கிறது, எப்படி நான் அதை கை கொள்வது?
It's like asking me to jump up and touch the sun or the moon.
இது என்னை, ஆண்டவரே நீ குதித்து சூரியனையோ நிலாவையோ தொடு என்று சொல்வது போல இருக்கிறது.
How can I jump and touch the sun?
நான் எப்படி குதித்து அதை சூரியனை தொட முடியும்?
It's so high, it's impossible.
அது மிக உயரமாக இருக்கிறது, அது கூடாத காரியம்.
And when Jesus says certain things, it looks impossible to us.
ஆகவே இயேசு சில காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு அது கூடாத காரியமாய் தோன்றுகிறது.
And so he says the next verse.
ஆகவே அடுத்த வசனத்தில் சொல்கிறார்,
John 14:16.
யோவான் 14:16.
Never read verse 15 without reading verse 16.
16 வசனத்தை வாசிக்காமல் 15 வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டாம்.
If you love me, keep my commandments.
என்னை அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்.
You say that's impossible, Lord.
ஆண்டவரே, அது கூடாத காரியம் ஆண்டவரே என்று சொல்கிறீர்கள்.
The standard is so high.
ஆண்டவரே, அதனுடைய தரம் மிகவும் உயர்ந்திருக்கிறது.
And the Lord says, wait, I haven't finished speaking.
நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை, கொஞ்சம் காத்து என்று சொல்கிறார்.
I am going to ask the Father to give you a helper.
உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறவரை கொடுக்க முடியாய், பிதா உன்னதில் கேட்க போகிறேன்.
Helper for what?
எதற்கு உதவி செய்ய முடியாக?
Not a helper to make money.
பணம் சம்பாதிப்பதற்கு உதவி செய்ய முடியாக அல்ல.
Not a helper to preach.
அல்லது பிரசங்கிப்பதற்கு உதவி செய்ய முடியாக கூட அல்ல.
A helper to help you keep my commandments.
என்னுடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு உதவி செய்ய முடியான ஒரு தேற்றரவாளன்.
You see the connection between verse 15 and 16.
15ஆம் 16ஆம் வசனத்திற்குரிய ஒரு இணைப்பை நீங்கள் பார்த்தீர்களா?
And that helper is the Holy Spirit. Verse
17. அந்த உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
Verse 17.
17ஆம் வசனம்.
So what he's saying is,
அவர் என்ன சொல்கிறார் என்றால்,
my standard of my commandments is very high.
என்னுடைய கற்பனைகளுடைய தரம் மிக உயர்ந்திருக்கிறது.
But you must keep them.
ஆனால் நீ அவைகளை கை கொள்ள வேண்டும்.
And I know you cannot keep them by yourself.
நீயாகவே அதை கை கொள்ள முடியாது என்று நான் அறிந்திருக்கிறேன்.
But I'll give you the power of the Holy Spirit.
ஆனால் நான் பரிசுத்த ஆவியின் வல்லமை உனக்கு தருகிறேன்.
See, for example, where we have the lights, there's a light here in my room, there's a light in your room.
என்னுடைய அறையிலே விளக்கு ஒளி இருக்கிறது, உங்களுடைய அறையிலே ஒளி இருக்கிறது.
It's through electricity.
அது மின்சாரத்தின் மூலமாக வருகிறது.
That electricity is a picture of the power of the Holy Spirit.
அந்த மின்சாரம் நாம் பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடலாம்.
And the bulb is a picture of us.
அந்த பல்ப் நீங்களும் நானும்.
Without electricity, that bulb is dead. It doesn't bring any light.
அந்த மின்சாரம் இல்லாதபடிக்கு இந்த பல்பானது மரித்திருக்கிறது, அதனாலே ஒளி கொடுக்க முடியாது.
But when you put on the switch,
ஆனால் சுவிட்சை போடும் பொழுது,
immediately the electricity goes into the bulb and it burns and you get light.
மின்சாரம் அந்த பல்புக்குள்ளாக பாய்ந்து நமக்கு ஒளி கிடைக்கிறது.
In Jesus' days, they used to have a lamp and they had to pour oil for the lamp to burn.
இயேசுவின் நாட்களிலே அவர்களுக்கு விளக்கு இருந்தது, அவர்கள் எண்ணெய் ஊட்டினால் தான் அந்த விளக்கு எரியும்.
And that oil was a picture of the Holy Spirit.
அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாயிருக்கிறது.
So there's some power that makes the light to burn.
ஆகவே அந்த ஒளியை எரிய செய்வதற்கு ஒரு சக்தி தேவைப்படுகிறது.
And so he says here, I'll give you the Holy Spirit.
ஆகவே நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
So that is why the most important thing in the Christian life is to be filled with the Holy Spirit.
ஆகவேதான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியம் ஒன்று இருக்குமே ஆனால் அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல்.
Ephesians 5.
எபேசியர் 5ஆம் அதிகாரம்.
And verse 18.
18ஆம் வசனம்.
See this.
இதை பாருங்கள்.
There are two commandments here.
இங்கே இரண்டு கட்டளைகள் இருக்கிறது.
In this verse.
இந்த வசனத்திலே.
Number 1.
முதலாவது கட்டளை.
Don't get drunk with wine.
நீங்கள் மதுபானத்தினாலே வெறி கொள்ளாமல்.
Second.
இரண்டாவது.
Be filled with the Spirit.
ஆவியினாலே நிறைந்து.
Let me say that again.
அதை நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன்.
There are two commandments in this verse.
இந்த வசனத்தில் இரண்டு கட்டளைகள் இருக்கிறது.
Don't get drunk with wine.
மதுபானத்தினாலே வெறி கொள்ள வேண்டாம்.
Number two.
இரண்டாவது.
Be filled with the Holy Spirit.
ஆவியினாலே நிறைந்திருப்பீர்களாக.
Now, if somebody comes, walks into your meeting, staggering there, having got drunk in the morning.
உங்களுடைய கூட்டத்திற்கு ஒருவர் வருகிறார், அதிகாலையிலே அவர் நன்றாக குடித்து விட்டு தள்ளாடி வருகிறார்.
He can't even walk straight.
அவரால் நேராக நடக்க முடியவே மயங்கி இருக்கிறார்.
The elders will say, hey, you're living in sin, go away.
அந்த மூப்பருடன் அவனை பார்த்து, நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அந்த ஹாலை விட்டு வெளியே போ என்று சொல்வார்.
Because you will start shouting here, you're drunk.
ஏனென்றால் நீ குடித்திருக்கிறாய், இங்கே வந்து சத்தம் போடுவாய்.
You'll disturb the meeting.
கூட்டத்தை நீ சலனம் செய்வாய்.
You are disobeying the first part of Ephesians 5:18, we'll tell him.
எபேசியர் 5:18 முதல் பகுதிக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறாய் என்று நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுவீர்கள்.
You cannot come to the church drunk with wine.
நீ சபைக்கு வரவே முடியாது.
If you are drunk with wine.
நீ மதுபானம் குடித்திருப்பாய், ஆனால் வர முடியாது.
Because you are disobeying this first part of Ephesians 5:18.
ஏனென்றால் எபேசியர் 5:18 முதல் பகுதிக்கு நீ கீழ்ப்படியவில்லை.
We all understand that.
நாம் எல்லாரும் இதை அறிந்து கொள்கிறோம்.
Now my question is. இப்போ
என்னுடைய கேள்வி என்னவென்றால்,
Somebody comes to the meeting disobeying the second part of Ephesians 5:18.
யாராவது சபைக்குள்ளே வரும்பொழுது எபேசியர் 5:18 இரண்டாம் பகுதிக்கு கீழ்ப்படியாமல் உள்ளே வந்தாரானால்,
He is not filled with the Holy Spirit and he comes to the meeting.
அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறையாதபடிக்கு கூட்டத்துக்கு வருகிறார்.
I have to tell him, you are disobeying the second part of Ephesians 5:18.
நான் அவரை பார்த்து என்ன சொல்ல வேண்டும், எபேசியர் 5:18 இரண்டாம் பாகத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை.
You must come to the meeting filled with the Holy Spirit.
நீங்கள் கூட்டத்துக்கு வரும்பொழுது ஆவியினாலே நிறைந்து வர வேண்டும்.
Okay, let me ask this question in another way.
வேறு விதத்தில் இந்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கட்டும்.
Forget about the church meeting.
சபை கூட்டத்தை மறந்து விடுங்கள்.
Should a believer be drunk with wine at any time on any day?
ஒரு விசுவாசி ஏதாவது ஒரு நாளாவது ஒரு காலத்திலாவது மதுபானம் குடிக்கலாமா?
Say Monday evening or Tuesday night.
திங்கட்கிழமை சாயந்திரம் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை இரவு மட்டும் குடித்துக் கொள்ளலாமா?
Can he be drunk with wine?
The சாராயம் குடிக்கலாமா?
No, he must not be drunk with wine.
அவன் சாராயம் குடிக்க கூடாது.
Because he is disobeying the first part of Ephesians 5:18.
ஏனென்றால் மதுபானத்தை குடிக்கும் பொழுது அவன் எபேசியர் 5:18 கீழ்ப்படியாமல் போகிறான்.
But what if he is not filled with the Spirit on Monday evening?
ஆனால் திங்கட்கிழமை மாலை ஆவியினாலே நிறையாவிட்டால் என்ன?
He is disobeying the second part of that commandment.
இந்த கட்டளையின் இரண்டாவது பகுதிக்கு கீழ்ப்படியாமல் போகிறான்.
What if he is not filled with the Spirit on Tuesday night?
செவ்வாய்க்கிழமை இரவு ஆவியினாலே நிறையாவிட்டால் என்ன?
He is disobeying that.
அதையும் அவர் கீழ்ப்படியாமல் போகிறார்.
Now when you see that these two commandments are both God's commandments.
இந்த இரண்டு கட்டளைகளுமே தேவனுடைய கட்டளைகள் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது,
Don't get drunk with wine.
மதுபானத்தினாலே நிறைய வேண்டாம்.
Be filled with the Holy Spirit.
ஆவியினாலே நிறைந்திருங்கள்.
And when you give an equal importance to the second one, like you all give to the first one.
நீங்கள் எல்லாரும் முதல் கட்டளையின் முதல் பகுதிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல அதே முக்கியத்துவத்தை இரண்டாம் பகுதிக்கும் கொடுப்பீர்களானால்,
Then you will begin to seek God to be filled with the Holy Spirit.
நீங்கள் அப்பொழுது தேவனே என்னை ஆவியினாலே நிரப்பும் என்று நீங்கள் தேடுவீர்கள்.
Supposing you find a person who's a slave to drink.
ஒரு மனிதன் குடிக்கு அடிமையாயிருக்கிறான்.
There are some people I have met like that. They say, brother, I can't give it up. I've become such a habit with me.
எனக்கு இது அவ்வளவு ஒரு பழக்கமாய் மாறிவிட்டது சகோதரனே, என்னால் இந்த குடியை மட்டும் நிறுத்தவில்லை என்று சொல்லி சிலரை நான் சந்தித்திருக்கிறேன்.
What do you tell him?
அவரை பார்த்து என்ன சொல்லுவீர்கள்?
You put your hand on his shoulder and say, never mind, brother. It's not so serious. You can keep on getting drunk.
அதை குறித்து கவலைப்படாதீர்கள் சகோதரரே, அது ஒன்றும் சீரியஸான காரியம் அல்ல, நீங்க குடிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லுவீர்களா?
Supposing your son, your 18-year-old son, is a drunkard in your house.
உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய 18 நிரம்பிய மகன் ஒரு குடிகாரனா இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். மகனே கவலைப்படாதே, இது ஒரு சீரியஸான காரியம் அல்ல, நீ ஒவ்வொரு நாளும் குடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை என்று சொல்வீர்களா?
No, you parents will be weeping and praying that he will stop getting drunk.
அவன் குடிப்பதை நிறுத்த வேண்டுமே என்று சொல்லி பெற்றோரே நீங்கள் அழுது புலம்பி ஜெபிப்பீர்கள்.
What about if your 18-year-old son is not filled with the Holy Spirit?
உங்களுடைய 18 மகன் ஆவியினாலே நிறையவிட்டால் என்ன செய்வீர்கள்?
Or your daughter is not filled with the Holy Spirit.
அல்லது உங்களுடைய மகள் ஆவியினாலே நிரப்பப்படவில்லை.
Or you yourself are not filled with the Holy Spirit.
அல்லது நீங்களே இன்னும் ஆவியினாலே நிரப்பப்படவில்லை.
Do you seek God like that?
நீங்கள் இது போல தேவனை தேடுகிறீர்களா?
You see how we are very selective in the commandments we obey.
பார்த்தீர்களா? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற விஷயம் என்று வரும்பொழுது நாம தெரிவு செய்து நாம் கீழ்ப்படுகிறோம், எல்லாவற்றையும் கீழ்ப்படுவதில்லை.
We pick and choose. This one I'll obey, that one, no, we leave it.
நாம் பொறுக்கி பொறுக்கி நாம் கீழ்படுகிறோம். இதற்கு நான் கீழ்படுவேன், இதை நான் விட்டு விடுவேன் என்று
சொல்கிறோம். Many commandments in the New Testament we don't obey.
புதிய ஏற்பாட்டிலே அநேக கற்பனைகள் நாம் கீழ்படியாமல் இருக்கிறோம்.
And my dear brothers and sisters, I'm saying this with love in my heart for all of you.
என் அருமையான சகோதர சகோதரிகளே, என் உள்ளத்திலே உங்கள் மீது அன்பு வைத்து இவைகளை நான் சொல்கிறேன்.
I poured out my heart and life 45 years to preach these truths across India.
இந்த தேசம் முழுவதுமாய் இந்த சத்தியங்களை பிரசங்கிப்பதற்கு 45 ஆண்டுகளாக என்னுடைய ஜீவனை விட்டு நான் பிரசங்கிக்கிறேன், வாழ்க்கையை கொடுத்து பிரசங்கிக்கிறேன்.
Especially in Tamil Nadu.
குறிப்பாக தமிழ்நாட்டிலே.
And still I have a burden for all of you in Tamil Nadu.
இன்னும் தமிழ்நாட்டிலே உள்ள உங்கள் எல்லாருக்கும் என் மீது எனக்கு பாரம் இருக்கிறது.
What?
என்ன பாரம்?
That you must not be drunk with wine, but you must be filled with the Holy Spirit.
நீங்கள் மதுபானத்தினாலே வெறிகொள்ளாதபடி அதே சமயத்தில் பரிசுத்தாவின் நிறைந்திருக்கும்படி எனக்கு பாரம் உண்டு.
And if it grieves my heart if I see one of you drunk, it grieves my heart when I see you not filled with the Holy Spirit.
நீங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்படி என்னுடைய உள்ளத்துக்கு துக்கம் வந்திருக்கிறது என்று சொன்னால், அதே சமயத்தில் நீங்கள் ஆவியான நிரப்பப்படாமல் இருப்பதை பார்ப்பதும் எனக்கு துக்கமாயிருக்கிறது.
Dear parents,
அருமையான பெற்றோரே,
you cannot tell your children to stop getting drunk if you yourself get drunk.
நீங்களே குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மகனை எப்படி குடிக்க வேண்டாம் என்று சொல்ல முடியும்?
If you yourself are not filled with the Holy Spirit, you cannot teach your children to be filled with the Holy Spirit.
நீங்களே பரிசுத்த ஆவியானவர் நிறையாவிட்டால் எப்படி உங்கள் பிள்ளைகள் ஆவியானவர் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்ல முடியும்?
You must seek God with all your heart to be filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டுமே என்று சொல்லி முழு இருதயத்தோடும் தேவனை தேட வேண்டும்.
Think if you were a drunkard.
நீங்கள் ஒரு குடிகாரனாக இருந்தால்
how you would seek God to be free from it.
இதிலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்று சொல்லி எப்படி உற்சாகமாய் நீங்கள் தேடுவீர்கள்?
With the same eagerness pray to be filled with the Holy Spirit.
அதே உற்சாகத்தோடு வாஞ்சியோடு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்க வேண்டும்.
I must not be drunk even for one second in a day.
ஒரு நாளிலே ஒரு வினாடி கூட நான் குடிக்க கூடாது.
And I must not be without being filled with the Spirit in any part of the day.
அதே போல நாளின் எந்த ஒரு பகுதியிலேயும் ஆவியினால் நிரப்பப்படாமல் இருக்க கூடாது.
That is the rule for myself.
நான் இதை விதியாக பின்பற்றுகிறேன்.
I have never got drunk in my life.
என்னுடைய வாழ்க்கையை நான் குடித்தது கிடையாது.
And I don't want to remain without being filled with the Spirit now.
அதே சமயத்தில் இப்பொழுது ஆவியினால் நிரப்பப்படாமலும் இருக்க எனக்கு விருப்பமில்லை.
Take this as a rule in your life.
இதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரமாணமாக எடுத்துக் கொள்ளுங்கள்.
Jesus died to forgive get our sins forgiven.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாக இயேசு மரித்தார்.
And Jesus died that we might be filled with the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு மரித்தார்.
He purchased it for us.
அவர் நமக்காக அதை விலைக்கடியாக வாங்கினார்.
What a price he paid dying on the cross to give us the Holy Spirit.
பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பதற்காக சிலுவையில் என்ன விதமான விலைக்கிரயத்தை செலுத்தினார்?
Supposing your father spent 10 lakhs of rupees to get you some very expensive gift like a good house.
ஒரு நல்ல வீடை உங்களுக்கு வெகுமதியாக கொடுப்பதற்கு ஒரு 10 லட்சம் ரூபாயை உங்களுடைய தகப்பனார் செலவு செய்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
And say he says I worked hard and I earned this money and I built this house for you my son my daughter.
நான் கடினமாய் வேலை செய்து உனக்கு இந்த வீட்டை அந்த பிரயாசப்பட்டு பணம் சம்பாதித்து கட்டி கொடுத்திருக்கிறேன் மகனே மகளே.
And he gives you the keys.
அந்த சாவியை உங்களுக்கு கொடுக்கிறார்.
Of the house.
அந்த வீட்டினுடைய சாவி.
And you take the keys and say you throw it away. I'm not so interested in that.
அந்த சாவியை நீங்கள் வாங்கி அதை தூக்கி எறிந்து விட்டு எனக்கெல்லாம் அதுல விருப்பம் இல்லை என்று சொல்கிறீர்கள்.
And you don't go to the house which your father bought at such tremendous price.
எவ்வளவு விலை கொடுத்து வாங்கின அந்த வீட்டிற்கே நீங்கள் போவதே இல்லை.
What would your father think?
அப்பா என்ன என்ன நினைப்பார்?
Do you know, my dear brothers and sisters, that many of you are treating God, your heavenly Father, like that?
அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை அநேகர் உங்களுடைய பரலோக பிதாவை இப்படித்தான் நீங்கள் நடத்துகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா?
Jesus saying, I paid a tremendous price, not 10 lakhs, but my life, blood, my whole life on the cross, I gave up to purchase for you the Holy Spirit's power.
உனக்காக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுப்பதற்காக நான் சிலுவையினுடைய ஜீவனையே என்னுடைய ரத்தத்தையே என் வாழ்க்கையை முழுதுமாகவே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார்.
Not 10 lakhs.
10 லட்சம் அல்ல.
My life blood.
என்னுடைய ஜீவன் என்னுடைய ரத்தம் முழுதுமாய்.
And my life.
என்னுடைய வாழ்க்கை.
Now here is please take this gift.
இந்த வரத்தை இதோ எடுத்துக்கொள் என்று சொல்கிறார்.
And you don't seek it.
நீங்கள் அதை தேடுவதில்லை.
You say what do I have to pay for it? You don't have to pay anything.
நான் இதற்காக என்ன விலை கொடுக்க வேண்டும்? உங்க எந்த விலையும் கொடுக்க வேண்டாம்.
It's purchased already fully paid.
அது முழுமையாய் கட்டணம் கொடுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்காக வாங்கப்பட்டு விட்டது.
You know, if somebody gives you a gift.
யாராவது உங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கிறார்கள்.
Hey, somebody is giving you a shawl or a sari or something in his hands to give you.
உங்களுக்கு ஒரு சால்வையை கொடுக்கிறார்கள் அல்லது ஒரு விலையேற்ற ஒரு புடவையை கொடுக்கிறார்கள்.
If your hands are full of other things, you cannot receive that.
உடைய கைகளிலே ஏற்கனவே பல பொருட்கள் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் அந்த கொடுக்கக்கூடிய வெகுமதியை நீங்கள் வாங்க முடியாது.
There's a lot of rubbish in your hands, you can't take that.
உடைய கையிலே இவ்வளவு குப்பைகளை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வெகுமதியை வாங்க முடியாது.
Throw that away.
அதை தூக்கி எறிந்து விடுங்கள்.
Then you can receive.
அப்பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும்.
That is the main reason why many people do not receive the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அநேகருக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது.
They got other things in their hands.
தங்களுடைய கரங்களிலே வேறு பல காரியங்கள் இருக்கிறது.
They got other interests which are more important than the kingdom of God.
தேவனுடைய ராஜ்யத்தை காட்டிலும் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பல்வேறு விருப்பங்கள் இருக்கிறது.
So God cannot give it to them even though they want it.
அவர்களுக்கு அது வேண்டும் என்று சொன்னாலும் தேவனால் அதை கொடுக்க முடியவில்லை.
Let me give you an example of sin in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே பாவத்தினுடைய ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Turn with me to Genesis chapter 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்துக்கு திருப்புங்கள் என்னோடு கூட.
We know the story. I don't want to go into the whole thing.
நாம் இந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். அதில் முழுமையாக நான் போவதற்கு விரும்பவில்லை.
God told Adam and Eve, don't eat from that tree.
இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆதாமிடத்தில் சொன்னார்.
If you eat, you will die.
நீ அதை புசிக்கும் நாளிலே சாவாய்.
They disobeyed.
அவர்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள்.
And notice one thing.
ஒன்றை கவனியுங்கள்.
Their punishment was not that God cursed them.
அவர்களுடைய தண்டனை தேவன் அவர்களை சபிக்கவில்லை.
God did not curse Adam and Eve when they sinned.
ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவன் அவர்களை சபிக்கவே இல்லை.
He only told the woman in Genesis 3:16, you'll have a lot of pain when you give birth to children.
நீ பிள்ளை பெறும் பொழுது உனக்கு அதிகமான வேதனை உண்டாகும் என்று 16 வசனத்தில் வாசிக்கிறோம்.
And in verse 17 and 18 you'll have to struggle a lot, 17 to 19, to get food from the ground. You'll have to plow the field, sweat on your face.
17 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை நீ அந்த நிலத்தினுடைய விளைச்சலை சாப்பிடுவதற்கு நீ அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். உன்னுடைய நெற்றி வேர்வையாலே, முகத்தின் வேர்வையாலே நீ ஆகாரம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்.
But Adam and Eve, you're not cursed.
ஆனால் ஆதாம் ஏவாளே நீ சபிக்கப்படவில்லை.
Verse 17, the ground is cursed.
ஆனால் அந்த நிலம் சபிக்கப்பட்டிருக்கிறது. 17 வசனம்.
Not you.
நீ அல்ல.
Only the ground.
பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ அல்ல.
Okay, now Genesis chapter 4, you see another sin.
ஆதியம் 4 அதிகாரம் இன்னொரு பாவத்தை பார்க்கிறோம்.
Cain killed his brother Abel because he was jealous of him.
காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டபடினாலே அவனை கொன்றான்.
And the Lord said to Cain,
ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார்,
chapter 4 verse 9, where is your brother?
ஆதாம் ஆதியாகமம் 4 அதிகாரம் 9 வசனத்தில் என் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார்.
He says, am I my brother's keeper?
நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ?
He thought he could fool God.
தேவனை ஏமாற்றலாம் எண்ணினான்.
He said, I can, the voice of your brother's blood is crying to me from the ground, verse 10.
பத்தாம் வசனத்திலே உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்கிறார்.
Now somebody told Cain.
காயினுக்கு என்ன சொன்னார் பாருங்கள்.
You
நீ
are cursed.
சபிக்கப்பட்டிருப்பாய்.
Why did God curse Cain? He didn't curse Adam and Eve.
ஏன் ஆதாம் ஏவாளை தேவன் சபிக்கவில்லை ஆனால் காயினை தேவன் சபித்தார்?
Very important question.
மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி.
When Adam and Eve sinned, they hurt only themselves. They did not hurt anybody else.
ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது தங்களையே அவர்கள் காயப்படுத்திக் கொண்டார்கள். வேறு யாருக்கும் அவர்கள் தீங்கு செய்யவில்லை.
They only hurt themselves.
அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொண்டார்கள்.
When Cain committed a sin,
காயின் பாவம் செய்த பொழுது
he hurt somebody else.
அவன் வேறு ஒருவரை காயப்படுத்தினான்.
He hurt Abel.
அவன் ஆபேலை காயப்படுத்தினான்.
Killed him.
அவனை கொலை செய்தான்.
So I see two types of sins in Genesis 3 and Genesis 4.
ஆகவே ஆதியாகமம் 3-4 அதிகாரங்களில் இரண்டு விதமான பாவங்களை பார்க்கிறேன்.
And we all have committed both types of sins.
நாம் எல்லாரும் இந்த இரண்டு விதமான பாவங்களை செய்திருக்கிறோம்.
One is a sin we hurt only ourselves, nobody else.
ஒரு பாவம் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம், வேறு யாரையும் காயப்படுத்துவதில்லை.
For example,
உதாரணமாக,
if I look at some dirty sexual picture on my phone or computer,
என்னுடைய போனிலேயோ அல்லது கணினியிலோ கம்ப்யூட்டரிலோ நான் அசுத்தமான ஆபாசமான ஒரு படத்தை பார்க்கிறேன்,
yeah, that's bad, it's sin.
அது பாவம், அது கெட்டது, அது பாவம்.
I'm lusting after some woman.
நான் சில ஒரு ஸ்திரியை இச்சித்துக் கொண்டிருக்கிறேன்.
But I'm not hurting anybody else.
ஆனால் வேறு யாரையும் நான் காயப்படுத்தவில்லை.
I'm only hurting myself.
என்னை நானே காயப்படுத்திக் கொள்கிறேன்.
That is Genesis 3 type of sin.
அது ஆதியாகமம் மூன்று விதமான பாவம்.
It is a sin.
அது ஒரு பாவம்.
Adam was put out of God's presence and you will also go away from God's presence.
ஆதாம் தேவ சந்நிதியிலிருந்து நீக்கப்பட்டால் நீங்களும் தேவ சந்நிதியிலிருந்து நீக்கப்படுவீர்கள்.
Because it's a sin what you are doing.
என்றால் நீங்கள் செய்கிறது பாவம்.
But you are not cursed.
ஆனால் நீங்கள் சபிக்கப்படவில்லை.
Only hurting yourself.
என்றால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே காயப்படுத்திக் கொள்கிறீர்கள்.
Now on the other hand.
மறுபக்கத்திலே
take another example.
இன்னொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
You go to somebody's house and speak evil about some other person.
நீங்கள் ஒரு ஒருவருடைய வீட்டுக்கு போகிறீர்கள் அங்கே போய் இன்னொருவரை பற்றி புறங்கூறுகிறீர்கள்.
You heard some story you did not even verify whether it's true you went and told other people about it.
நீங்கள் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டீர்கள் அது உண்மையா பொய்யா என்று கூட நீங்கள் அதை சோதித்து பார்க்கவில்லை ஆனால் அப்படியே போய் இன்னொருவரிடத்தில் சொல்லுகிறீர்கள்.
Who are you hurting there?
அங்கே யாரை காயப்படுத்துகிறீர்கள்?
You are hurting yourself definitely when you speak evil of others.
மற்றவர்களை பற்றி தீமையாய் பேசும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தீமை செய்கிறீர்கள்.
You're hurting another person like Cain hurt Abel.
காயின் ஆபேலை காயப்படுத்தினது போல நீங்கள் வேறு ஒருவரை காயப்படுத்துகிறீர்கள் களங்கப்படுத்துகிறீர்கள்.
That is not a Genesis 3 type of sin. That is Genesis 4 type of sin.
அது ஆதியாகமம் 3 ரக பாவம் அல்ல ஆதியாகமம் 4 அதிகாரம் ரக பாவம்.
That is more serious.
அது மிகவும் அதிக சீரியஸான காரியம்.
Tell me honestly how many of you believe that?
நேர்மையாக சொல்லுங்கள் உங்களில் எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்?
How many of you believe that going and speaking evil about somebody to someone is worse than watching pornography on your phone?
உங்கள் போனிலே நீங்கள் ஆபாச காட்சியை பார்ப்பதை காட்டிலும் வேறு ஒருவருடைய வீட்டிலே போய் இன்னொருவரை பற்றி புறங்கூறுவது அதிக கொடிதான பாவம் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?
For example, elders.
உதாரணமாக மூப்பர்கள்.
Who are very hard on some people.
சில மக்கள் மீதும் கடினமாக இருக்கிறார்கள்.
They don't like somebody in the church, they are very hard on them.
சபையிலே அவர்களுக்கு சிலரை பிடிக்கவில்லை ஆகவே அவர்கள் மீது கடினமாக இருக்கிறார்கள்.
I'm really sorry to say that we've got 2 or 3 elders like that we've seen in CFC.
CFC-லே 2-3 மூப்பர்களை நாம் அப்படி பார்த்திருக்கிறோம்.
Very hard on some poor people.
சில ஏழை மக்கள் மீது கடினமாக இருக்கிறார்கள்.
These elders are high caste, they're very hard on these low caste people.
இந்த மூப்பர்கள் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் கீழ் ஜாதியை சேர்ந்தவர்களை மீது கடினமாக இருக்கிறார்கள் அற்பமாக இருக்கிறார்கள்.
Speak to them strongly and hurt them.
அவர்களை கடினமாக பேசி அவர்களை காயப்படுத்துகிறார்கள்.
But if it's some rich educated person in that church they will speak nicely.
ஆனால் உடைய சபையிலே ஐஸ்வர்யமான படித்த மக்கள் இருந்தால் அவர்களிடத்தில் மிகவும் நல்லா நன்றாக பேசுகிறார்கள் கனிவாய் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட மூப்பர்கள்
பரிசேயர்கள்
நரகம் என்கிற நியாய தீர்ப்புக்கு எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி இயேசு கேட்டது போல அப்படிப்பட்ட மூப்பர்களை நான்
கேட்கிறேன்.
தங்களுக்கு தீங்கு செய்கிறது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் தீங்கு செய்கிறார்கள்.
Remember this all your life.
இந்த வாக்கிய முழுதுமாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Genesis 3 type of sin and Genesis 4 type of sin.
ஆதியாகமம் 3 அதிகாரம் ரக பாவம் ஆதியாகமம் 4 அதிகாரம் ரக பாவம்.
See Matthew chapter 23.
மத்தேயு 23 அதிகாரம்.
You know the main sins that Jesus condemned the Pharisees for.
பரிசேயர்களை குற்றஞ்சாட்டின பிரதானமான பாவங்கள்.
Lusting after a woman is sin.
ஸ்திரியை இச்சிப்பது பாவம்.
Getting angry with someone without a cause is a sin.
காரணமில்லாமல் ஒருவர் மீது கோபப்படுவது பாவம்.
But he has not listed that against the Pharisees in Matthew 23.
ஆனால் மத்தேயு 23 அதிகாரம் வரும்பொழுது பரிசேயர்களுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட பாவங்களை அவர் சொல்லவில்லை.
Read Matthew 23.
மத்தேயு 23 வாசித்து பாருங்கள்.
Is he telling the Pharisees you lust after women?
பரிசேயர்களை பார்த்து நீ ஸ்திரீகளை இச்சிக்கிறாய் என்று சொன்னாரா?
Or you get angry?
அல்லது நீ கோபப்படுகிறாய் என்று சொன்னாரா?
Or you don't love your enemies?
அல்லது நீ சத்ருவை நேசிப்பதில் என்று சொல்கிறாரா?
No, those things, that is Matthew chapter 5. He's not mentioned it here in Matthew 23.
அது மத்தேயு 5 அதிகாரம் மத்தேயு 23 அதிகாரத்தில் அது சொல்லப்படவில்லை.
What is he saying in Matthew 23?
மத்தேயு 23 என்ன சொல்கிறார்?
Verse Matthew 23:14.
மத்தேயு 23:14 பாருங்கள்.
You are troubling poor widows who cannot pay rent for the house they rented from you.
அவர்கள் உங்களிடத்திலிருந்து வாடகைக்காய் வாங்கியிருக்கக்கூடிய வீட்டு வாடகை கூட கட்ட முடியவில்லை அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கடினமாக வருகிறீர்கள் விதவைகள்
poor people
ஏழைகள்
some poor person rented a house from a Pharisee
ஒரு ஏழை மனிதன் ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே வாடகைக்கு தங்கி வாங்கி இருக்கிறார்
one month that poor widow could not pay the rent said I'll pay you next month
ஒரு மாசம் வாடகை கட்ட முடியல அடுத்த மாசம் கட்டறேன்னு சொல்றாங்க அந்த விதவை
you kick that widow out of the house
நீங்க அந்த விதவையை வீட்டை விட்டு காலி செய்ய வைத்து தூக்கி வெளியே எறிகிறீர்கள் பொருட்களை எல்லாம்
is that genesis 3 type of sin or genesis 4 type of sin
சொல்லுங்கள் இது ஆதியாகமம் 3 அதிகாரம் ரக பாவமா அல்லது 4 அதிகாரம் ரக பாவமா
like that you go through those other verses
இது போன்ற ஒவ்வொரு வசனமாய் நீங்கள் பாருங்கள்.
You make life difficult for some people by telling them this thing you are doing is wrong.
நீ செய்யக்கூடிய இந்த காரியம் தவறு என்று சொல்லி மற்ற மக்களிடத்தில் நீங்கள் கடுமையாய் சாடுகிறீர்கள்.
Some other thing you ignore it.
ஆனால் சில செய்யும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறீர்கள்.
You punish people for some small little thing they did not pay 10%, they paid 9% of their income.
ஒரு சிலர் தன்னுடைய வருமானத்திலே 10% கட்ட முடியவில்லை, 9% தான் கட்டினார்களாகவே அவர்களை சாடுகிறீர்கள்.
And he said and there are other worse things you are doing. Your attitude to them is much worse than the fact they are not paying their tithe.
அவர்கள் தங்கள் தசமபாகத்தை செலுத்தவில்லை என்பதை காட்டிலும் உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை அது பெரிய பாதகமாக இருக்கிறது.
Verse 24, you strain out a gnat and you swallow a camel.
நீங்கள் கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள்.
So you see, these Pharisees were guilty of Genesis 4 type of sins.
ஆகவே இந்த பரிசேயர்கள் ஆதியாகமம் 4 அதிகாரம் வகை பாவங்களை குறித்து அவர் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
Please remember all your life.
வாழ்க்கை முழுதுமாய் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
There are sins we commit that hurt only ourselves.
நம்மை நாமே நமக்கு நாமே தீமை செய்து கொள்ளக்கூடிய பாவங்கள் இருக்கிறது.
There are other sins where we hurt other people.
சில பாவங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கிறது.
I was so shocked when I heard one day that
ஒரு நாளிலே நான் இப்படி கேள்விப்பட்ட பொழுது நான் அதிக அதிர்ச்சி அடைந்தேன்.
That a CFC elder slapped a young brother in the church in the meeting.
சபையிலே கூட்டத்திலே ஒரு CFC மூப்பர் இன்னொரு வாலிபனை கன்னத்தில் அறைந்து விட்டார்.
Is that Genesis 3 type of sin or Genesis 4?
அது ஆதியாகமம் 3 அதிகார வகை பாவமா அல்லது 4 அதிகார வகை பாவமா?
What if just like the Pharisees turned some widows out of the house?
பரிசேயர்கள் சில விதவைகளை விட்டுவிட்டு வெளியே அனுப்பி இருக்கிறார்கள்.
What if an elder tells a person get out of this church for some small little mistake he made?
ஒரு மூப்பர் ஒரு விசுவாசி செய்த சிறிய தவறுக்காக இந்த சபை விட்டு போ என்று வெளியேற்றுகிறார்.
There are elders who have done that to many brothers.
ஒரு மூப்பர் இப்படி பலருக்கு இப்படி செய்திருக்கிறார்.
You get out.
நீ வெளியே போ.
You get out. Don't come here again.
நீ வெளியே போ. நீ வராதே சபைக்கு.
It is exactly like these Pharisees turning the widows out of their houses.
இந்த விதவைகளை வீட்டுக்கு புறம்பாக்கக்கூடியதே பரிசேயர்களைப் போலவே இவர்கள் நடந்திருக்கிறார்கள்.
There is a curse on those who do this Genesis 4 type of sins.
ஆதியாகமம் 4 அதிகாரம் வகை பாவங்களை செய்கிறவர்கள் மீது ஒரு சாபம் இருக்கிறது.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே,
the Lord gave commandments, 10 commandments.
தேவன் 10 கற்பனைகளை கொடுத்தார்.
Turn there in Exodus chapter 20.
யாத்ராம் 20 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Exodus chapter 20.
யாத்ராகம் 20 அதிகாரம்.
All those 10 commandments are listed there.
எல்லா 10 கற்பனைகளுமே இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது.
From the very first verse onwards.
முதல் வசனத்திலிருந்து.
Verse 2, I am the Lord your God, you shall have no other gods but me. Verse 2 and 3.
2-3 வசனங்களை வாசிக்கிறோம். உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம்.
All the way up to verse 16 are 9 commandments.
16 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது 9 கற்பனைகள்.
And then, you know, those are fairly easy to keep. Don't worship idols.
விக்கிரத்தை வணங்க வேண்டாம். இவங்களெல்லாம் கைக்கொள்வது சற்று எளிது.
Don't kill anybody.
யாரையும் கொலை செய்ய வேண்டாம்.
Don't steal.
திருட வேண்டாம்.
Don't tell lie in a court.
வழக்கு மன்றத்திலே போய் சொல்ல வேண்டாம்.
All of them are easy to keep.
இவையெல்லாம் கைக்கொள்வதற்கு எளிதாக இருக்கிறது. விபச்சாரம் செய்ய வேண்டாம்.
But the 10th one.
ஆனால் 10th கற்பனை.
It was impossible for anybody to keep it.
அதை கைக்கொள்வதற்கு யாருக்குமே கூடாத காரியமாக இருந்தது.
Shall not desire anything that belongs to your neighbor.
உன் அயலகத்தானுக்கு சொந்தமான ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக.
He's not saying you should not steal it. That is in another verse. That is the 8th commandment.
திருட வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது 8th கற்பனையாக 15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
That you can keep.
அதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம்.
The 10th commandment is when you see something that belongs to your neighbor, you must not even desire it in your heart.
ஆனால் 10th கற்பனை உன்னுடைய அயலகத்தானுடைய வீட்டிலே ஒரு பொருளை பார்க்கிறீர்கள், அது உள்ளத்தில் கூட நீங்கள் ஆசைப்படக்கூடாது.
You see that your neighbor's wife is a very pretty woman.
உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காருடைய மனைவி அழகான ஸ்திரியாக இருக்கிறார்கள்.
And you like to look at her.
அவளை பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பமா இருக்கிறது.
You are disobeying the 10th commandment.
நீங்கள் 10th கற்பனையை கைக்கொள்ளாம மீறுகிறீர்கள்.
Or that girl who is walking down the street whom you don't even know who it is.
அங்கே சாலையோரத்திலே ஒரு பெண் நடந்து போகிறாள், யார் என்றே உங்களுக்கு தெரியாது.
She is not dressed properly.
ஆனால் ஒழுங்காக ஆடை அணியவில்லை.
I'll tell you who that person is.
அந்த நபர் யார் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
That is somebody's daughter.
யாரோ ஒருவருடைய மகள்.
I don't know who it, you don't know who it is, but it is somebody's daughter.
அது யார் என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் யாருடைய யாரோ ஒருவருடைய மகள் என்று உங்களுக்கு தெரியும்.
If you lust after her, you are disobeying the 10th commandment.
அவளை நீங்கள் இச்சிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் 10வது கற்பனையை மீறுகிறீர்கள்.
Or you see a picture of some movie in a billboard on the road.
அல்லது சாலையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு போஸ்டர் படத்தை பார்க்கிறீர்கள், சினிமாவுடைய விளம்பரம்.
And there is an improperly dressed woman there in that
movie. அங்கே ஆபாசமாய் அடை அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீனுடைய படத்தை பார்க்கிறீர்கள்.
I'll tell you who that woman is.
அந்த ஸ்திரீ யார் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Somebody's daughter.
யாரோ ஒருவருடைய மகள்.
It says here you must not desire somebody's daughter.
இங்கே பிறனுடைய மகளை இச்சையாதிருப்பாயாக என்று வாசிக்கிறோம்.
Who has kept these commandments in the Old Testament?
பழைய ஏற்பாட்டில் யார் இந்த கற்பனைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள்?
Let me show you Mark chapter 10.
மார்க் 10 அதிகாரம்.
When the rich ruler came to Jesus.
ஐசுரியனாகிய வாலிபன் இயேசுவிடத்திலே வந்தான்.
He said, what must I do? Verse 17. Mark 10:17. What must I do to have eternal life?
மார்க் 10:17 ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி என்று கேட்கிறான்.
He said, go and keep the commandments. Verse 19.
19வது வசனம், போய் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்கிறார்.
And he lists the commandments.
அந்த கற்பனைகள் எல்லாம் பட்டியலிடுகிறார்.
These are all easy.
அவைகளெல்லாம் இங்கே இருக்கிறது.
They are all easy to keep.
அவைகளெல்லாம் எளிமையா இருக்கிறது, எளிதா இருக்கிறது கைக்கொள்வதற்கு.
Don't murder.
கொலை செய்யாதிருப்பாயாக.
Verse 19. Don't commit adultery.
19வது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
Don't steal.
களவு செய்யாதிருப்பாயாக.
Don't bear false witness.
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
Don't cheat others.
வஞ்சனை செய்யாதிருப்பாயாக.
Honor your father and mother.
தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
He never mentioned the 10th one.
10வது கற்பனை அங்கே ஆண்டவர் குறிப்பிடவே இல்லை.
He said keep the commandments and he mentioned only up to number 9.
9வது கற்பனை வரையும் தான் குறிப்பிட்டிருக்கிறார், கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்கிறார்.
He said, oh teacher, I have kept all of that from my childhood. I have kept it.
அந்த வாலிபன், நான் சிறுவயது முதல் எல்லாவற்றையும் கைக்கொண்டிருக்கேன் என்று சொல்கிறார்.
Okay, Jesus said, now the 10th commandment.
நான் இப்பொழுது 10வது கற்பனைக்கு வருகிறேன்.
You have a tremendous covetous attitude towards your money.
உன்னுடைய பணத்தின் மீது உனக்கு அதிகமான பொருளாசைங்கிறதான ஒரு மனப்பான்மை இருக்கிறது.
It belongs to God. All our money belongs to God. All our money belongs to God.
எல்லா பணமும் தேவனுக்கே சொந்தம்.
Don't covet it.
அதை இச்சிக்க வேண்டாம்.
You love it so much that you must sell all that you have and come and follow me.
அதிகமாய் அவர்களை நீ நேசிக்கிற அப்படினாலே அவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு கொடுத்து விட்டு நீ வா, என்னை பின்பற்று.
He went away.
அவன் போய்விட்டான்.
He could not keep the 10th commandment.
10வது கற்பனையை கைக்கொள்ள முடியவில்லை.
Why didn't he come to the Lord and say, oh Lord, please help me, I want to keep this commandment also.
ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், இந்த கற்பனையும் நான் கைக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி ஏன் தேவனிடத்தில் உதவி கேட்டு வந்திருக்க கூடாது?
Now, have you heard the story of the second rich young ruler?
இரண்டாவது ஐஸ்வர்யமான வாலிபனுடைய கதையை கேட்டிருக்கிறீர்களா?
This is the first rich young man.
இது முதலாவது ஐஸ்வர்யவானாகிய வாலிபன்.
Here's the story of another rich young man.
இன்னொரு ஐஸ்வர்யவான வாலிபனுடைய கதை எங்க இருக்கிறது?
His name was Paul.
அவருடைய பெயர் பவுல்.
He came from Tarsus. He was known as Saul of Tarsus.
அவர் தர்சீஷின் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறார். தர்சீஷின் சவுல் என்று அழைக்கப்படுகிறார்.
Tarsus was the place where rich Jewish businessmen went to do their business to make money.
ஐஸ்வர்யம் உள்ள யூத மக்கள் வியாபாரம் செய்யும்படியாக, பணம் சம்பாதிக்கும்படியாக போன ஊர்தான் தமஸ்கு, தர்சீஸ் பட்டணம்.
It's pretty clear that Paul's father was a very very wealthy businessman.
அங்கே தர்சு பட்டணத்திலே பவுலுடைய தகப்பன் மிகுந்த ஐஸ்வர்யமான ஒரு வியாபாரியாக இருந்தார், தொழிலதிபராக இருந்தார்.
These rich businessmen would send their sons to be trained under Gamaliel in Jerusalem in spiritual things.
ஆவிக்குரிய காரியங்களிலே பயிற்சி பெறும்படியாக கமாலியல் இடத்திலே அனுப்பினவர்கள் யார் என்று சொன்னால் அந்த ஐஸ்வர்யவானாகிய யூதர்கள் தான்.
And Paul was trained there.
அங்கேதான் பவுல் பயிற்சி கொடுக்கப்பட்டார்.
And his life was like this, we read in Philippians.
பிலிப்பியர்களை நாம் அவரை குறித்து வாசிக்கிறோம், அவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது.
Before he was converted.
அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக.
Philippians 3.
பிலிப்பியர் 3 அதிகாரம்.
Verse 6.
6 வசனம்.
According to the righteousness which is in the law, I was blameless. I kept all the commandments.
நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நான் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு விட்டேன்.
This is the second rich young ruler.
இவர் இந்த இரண்டாவது ஐஸ்வர்யவானாகிய வாலிபர்.
He could say like the first one, Lord, I have kept all the commandments.
முதல் ஐஸ்வர்யான வாலிபன் சொன்னது போலவே இவரும் சொல்லுகிறார், நான் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு விட்டேன்.
But when it came to the 10th commandment,
ஆனால் பத்தாவது கற்பனை என்று வரும்பொழுது,
see Romans chapter 7,
ரோமர் ஏழாம் அதிகாரம்,
this is Paul, he's an honest person,
பவுல் அவர் நேர்மையான ஒரு மனிதர்.
Romans chapter 7,
ரோமர் ஏழாம் அதிகாரம்,
it says here in verse 7,
ஏழாம் வசனம்,
middle of the verse,
அதன் மத்தியிலே பார்க்கிறோம்,
I would not have known what sin is without the law,
நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் என்று நான் அறிந்திருக்க மாட்டேன்.
Not just the first 9 commandments,
முதல் 9 கற்பனைகள் மட்டுமல்ல,
but the 10th one when the law said you shall not covet,
ஆனால் பிரமாணம் சொல்லுகிறது இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது.
What happened to Paul? What happened to the 10th commandment, Paul?
பவுலே பத்தாவது கற்பனைகளை குறித்து என்ன?
I found verse 8 inside me, coveting of every possible kind inside my heart.
எட்டாம் வசனத்திலே சொல்லுகிறார், சகலவித இச்சைகளையும் என்னை நடப்பிக்கக்கூடிய அந்த பாவத்தை என் உள்ளத்திலே பார்க்கிறேன்.
How many types of coveting?
எத்தனை விதமான இச்சைகள்?
He is honestly saying, coveting of every kind.
அவர் நேர்மையாக சொல்லுகிறார், சகலவித இச்சைகள்.
Paul, you kept the 9 commandments so faithfully.
பவுலே, நீ 9 கற்பனைகளை மிகவும் உண்மையாய் காத்துக்கொண்டீர்.
Never stole money, you never committed adultery.
நீங்கள் பணம் திருடவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை.
But when you saw some rich man's possessions, did you long to have that?
ஆனால் ஒரு ஐசுரியவானாகிய மனிதனுடைய சொத்துக்களை பாஸ்தியை பார்க்கும்பொழுது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களா?
He says, yes, brother. Paul says, I did it.
பவுல் சொல்கிறார், ராம் சகோதரனே, நான் செய்தேன்.
What about when you saw some brother's pretty wife? Did you covet that person?
ஒரு சகோதரனுடைய அழகான மனைவியை பார்க்கும்பொழுது நீங்கள் அவளை இச்சித்தீர்களா?
He says, yes, Paul says, I did it.
ஆம், பவுலே, நான் அதை செய்தேன்.
What about that pretty girl who walked down the road? Did you lust for her?
அந்த சாலையில் நடந்து போன அழகான ஸ்திரீ, அந்த பெண் என்ன, அவளை இச்சித்தாயா?
Paul raises hand, says, yes, I sinned.
பவுல் கையை தூக்கி, நான் பாவம் செய்தேன் என்று சொல்கிறார்.
And name 100 other things.
இன்னும் 100 காரியங்களை சொல்லுங்கள்.
Coveting, verse 8, of every kind was in my heart.
சகலவித இச்சைகளும் என்று உள்ளத்தில் இருந்தது என்று சொல்கிறார்.
And I was dead.
நான் மரித்தேன்.
One day,
ஆனால் ஒரு நாள்,
Christ came into my life,
கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளாய் வந்தார்,
and my sin was all forgiven,
என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது.
But not only that,
அது மட்டுமல்ல,
he gave me the Holy Spirit,
அவர் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார்.
And Romans 8 verse 4,
ரோமர் 8:4,
last part,
கடைசி பகுதி,
he taught me to walk according to the Spirit, through the power of the Holy Spirit, I could put the flesh to death.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே என்னுடைய மாம்சத்தை நான் சாவுக்கு ஒப்புக் கொடுத்தேன், ஆவியின்படி நடக்க முடியாய் கட்டுக்கொண்டேன்.
And when I put the flesh to death,
என்னுடைய மாம்சத்தை நான் மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த பொழுது,
verse 4,
நான்காம் வசனம்,
the requirement of the law was fulfilled in me,
நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி என்னிலே நிறைவேறியது.
You say, Paul, which requirement are you talking about?
பவுலே, எந்த நிறைவேறுதலை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள்?
What I just told you in chapter 7 verse 7, the 10th commandment.
நான் இப்பொழுதுதானே சொன்னேன், ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே பத்தாவது கற்பனை.
The other 9 I could keep without the power of the Holy Spirit.
மற்ற 9 கற்பனைகளையும் பரிசுத்தாவின் வல்லமை இல்லாமலே கை கொள்ள முடிந்தது.
I was like the other rich young ruler. I could say all 9 I've kept the commandments, Lord.
நான் மற்ற ஐசுரனாக வாலிபனை போல ஆண்டவரே, நான் 9 கற்பனைகளுக்கும் கை கொண்டேன் என்று சொல்ல முடியும்.
But when it came to the 10th commandment, I found all types of lusting after people and things in my heart.
ஆனால் பத்தாவது கற்பனை என்று வரும்பொழுது சகலவித இச்சை, மக்களையும் பொருட்களையும் கொடுத்த இச்சைகள் உள்ளத்தில் இருந்தது.
Praise God, Jesus did not leave me like that.
என்னை அப்படியே இயேசு தேவன் விட்டுவிடவில்லை. தேவனுக்கு மகிமை.
He not only cleansed my heart of my past sins with his blood.
அவர் தம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய கடந்த கால பாவத்திலிருந்து என்னை கழுவினது மட்டுமல்ல,
he filled me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பினார்.
And taught me to walk in the power of the Spirit.
பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையிலே நடக்கும்படி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
So the flesh could be crucified.
மாம்சம் அப்பொழுது சிலுவையில் அறையப்படும்.
Those thoughts of lust would be crucified.
அந்த இச்சையின் எண்ணங்கள் சிலுவையில் அறையப்படும்.
And then this requirement of the law, you shall not covet after anyone, was fulfilled in my heart.
அப்பொழுது நீ எதையும் இச்சிக்க கூடாது என்கிறத அந்த பிரமாணமானது, நியாய பிரமாணமானது என்னுடைய உள்ளத்தில் நிறைவேறியது.
See what an honest man Paul is.
பவுல் எவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர் என்று பாருங்கள்.
And that's why God met with him.
ஆகவே தான் தேவன் அவரை சந்தித்தார்.
My dear brothers and sisters,
என் நேர்மையான சகோதர சகோதரிகளே,
be honest with God.
தேவனோடு கூட நேர்மையாக இருந்து விடுங்கள்.
Just like Paul, I was also defeated by sin.
பவுலை போல நானும் பாவத்திலே தோற்கடிக்கப்பட்டேன்.
I never killed anybody in my life. I never stole money.
நான் யாரையும் என் வாழ்க்கையில கொலை செய்யவில்லை. நான் பணம் திருடவில்லை.
I could not keep the 10th commandment.
ஆனால் பத்தாம் கற்பனைகளை கற்பனையை நான் கைக்கொள்ள முடியவில்லை.
I fell before God for months and months and months and said, Lord, fill me with the Holy Spirit.
மாதக்கணக்காக தேவனுக்கு முன்பாக விழுந்து ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும் என்று கேட்டேன்.
And I was just more and more defeated as a born again Christian.
ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாக நான் மீண்டும் மீண்டுமாய் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தேன்.
I knew the answer is not in some doctrine or in some church, it is in being filled with the Holy Spirit.
என்னுடைய பதில் ஏதோ ஒரு உபதேசத்திலேயோ ஒரு சபையிலோ இல்லை, ஆனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுதல் அந்த பதில் இருக்கிறது.
And God met with me.
தேவனை சந்தித்தார்.
With a sinner like me.
என்னைப் போல ஒரு பாவியை சந்தித்தார்.
A sinful born again Christian.
ஒரு பாவமுள்ள மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன்.
When I had come to the bottom, right at the bottom of the pit.
நான் அந்த குழியின் தாழ்விலே வந்த பொழுது.
Jesus filled me with the Holy Spirit.
இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார்.
And delivered me.
என்னை விடுதலை ஆக்கினார்.
That is my honest testimony.
இதுதான் என்னுடைய நேர்மையான சாட்சி.
That happened about 46 years ago.
46 ஆண்டுகள் முன்பதாக அது நடந்தது.
Almost exactly 46 years ago.
சரியாக 46 ஆண்டுகள் முன்பாக.
On the 12th of January 1975, when I was at the bottom of the pit,
naan kuliyin thaalvil irundhapozhudhu,
46 years ago,
46 aandugal munpadhaga,
God filled me with the Holy Spirit.
Devan parisutha aaviyanavarai nirappinar.
I could not lift myself up. He lifted me up.
Naanaga ennai thooka mudiyavillai. Avar ennai thookinar.
Like Peter, when he was sinking in the sea, he said, Lord, help me.
பேதுரு கடலிலே முழுகும் பொழுது ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று கதறினார்.
And the Lord did not give him a lecture. He just held his hand.
அவனுக்கு ஒரு விரிவுரையை கொடுக்கவில்லை, ஆனால் ஒரு கையை பிடித்து தூக்கினார்.
And the Lord did not give me a lecture. He did not give me a sermon. He filled me with the Holy Spirit.
எனக்கும் ஒரு பிரசங்கத்தையோ ஒரு விரிவுரையோ கொடுக்கவில்லை, அவர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார்.
But I had to thirst for it.
ஆனால் நான் அதற்காய் தாகம் கொள்ள வேண்டியதாக இருந்தது.
See, my outward testimony was very good, just like Paul's.
என்னுடைய புறம்பான சாட்சியானது பவுலை போலவே நேர்த்தியாக இருந்தது.
According to the righteousness of the law, according to the standard of other Christians, very good Christian.
நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி கிறிஸ்தவருடைய தரத்தின்படி மிகவும் நல்ல கிறிஸ்தவன்.
My problem was in my mind with the 10th commandment.
என்னுடைய பிரச்சனை என்னுடைய மனதிலே தான் இருந்தது, பத்தாவது கற்பனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை.
Exactly like Paul in Romans 7.
ரோமர் 7-லே பவுலுக்கு இருந்த அதே பிரச்சனை போலவே.
And what happened to Paul in Romans 8 is what happened to me.
பவுலுக்கு ரோமர் 8 அதிகாரத்தில் என்ன நடந்ததோ அது எனக்கும் நடந்தது.
And that can happen to you.
உங்களுக்கும் நடக்க முடியும்.
And he delivered me not only from Genesis 3 type of sins but from Genesis 4 type of sins also.
ஆதியாகமம் 3 அதிகாரம் ரக பாவத்திலிருந்து மட்டுமல்ல 4 அதிகார ரக பாவத்திலிருந்தும் தேவனை விடுதலை ஆக்கினார்.
He taught me to love my enemies.
என்னுடைய சத்துருக்களை நேசிக்க முடியாது என்று செய்தார்.
Not to speak evil of others.
மற்றவர்களை குறித்து தீமையாய் பேச முடியாது இல்ல.
To rebuke people who commit sin, yes.
பாவம் செய்கிற மக்களை கடிந்து கொள்ளக்கூடிய காரியம், ஆம்.
Strongly, just like Jesus did.
இயேசு செய்தது போலவே கண்டிப்பாக.
When Peter would not go the way of the cross, Jesus said, "Get behind me, Satan."
பவுலுக்கு பேதுருவுக்கு சிலுவையின் வழியிலே போக விருப்பம் இல்லாத பொழுது பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார் இயேசு.
What a strong word that was.
எவ்வளவு கடினமான வார்த்தைகள்.
That's because he loved Peter so much.
என்றால் பேதுரு அவ்வளவு அவர் நேசித்தார்.
But he never spoke evil of people.
ஆனால் ஜனங்களை பற்றி இயேசு தீமையாய் பேசவில்லை.
He rebuked and exposed the sin of the Pharisees.
பரிசேயருடைய பாவத்தை அவர் கண்டித்தார், அதை வெளியரங்கமாக்கினார்.
Because he was going to die for that. That's how much he loved them.
ஏனென்றால் அவர்களுக்காக மரிக்கவும் அவர் ஆயத்தமா இருந்தபடினால் அந்த அளவாய் அவர்களை நேசித்தார்.
One thing I learned when God filled me with the Spirit.
என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் பொழுது இந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன்.
God does not give the Holy Spirit to those who are good.
நல்லவர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பதில்லை.
Because I was not good.
நான் நல்லவனாக இல்லை.
God does not give the Holy Spirit to those who are very spiritual group, praying and fasting so much.
ஓ அதிகமாய் ஜெபித்து உபவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆவிக்குரியவர்களுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுப்பதில்லை.
What I learned was God gives the Holy Spirit to those who are defeated.
தோற்கடிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் பரிசுத்தாவியை கொடுக்கிறார்.
Who are at the bottom of the pit in their heart.
உள்ளத்திலே குழியின் ஆழத்திலே போய்விட்டேனே என்று சொல்லுகிறவர்களுக்கு தேவன் ஆவியை கொடுக்கிறார்.
But you have an inner cry, oh God, deliver me from this.
உள்ளான ஒரு கதறல், ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும்.
And that cry is like a thirst for water because I'm dying of thirst.
ஓ நான் தாகத்திலே இப்பொழுது மரித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அந்த கதறல் தாகத்துக்குரிய ஒரு கதறல்.
Jesus said, let me give you this verse in closing, John chapter 7.
முடிவிலே நான் இந்த வசனத்தை சொல்கிறேன், யோவான் ஏழாம் அதிகாரம்
John 7 verse 37.
யோவான் ஏழாம் அதிகாரம் 37 வசனம்.
This is the only time we read of Jesus shouting out and crying in his message.
இந்த ஒரே ஒரு சம்பவத்தில தான் இயேசு செய்தி கொடுக்கும் பொழுது சத்தமிட்டு பேசினதாக வாசிக்கிறோம்.
Most of the time Jesus spoke very very gently.
மற்ற எல்லா நேரங்களிலுமே இயேசு மிகவும் சாந்தமாய் பேசினார்.
There is a verse in Matthew 12 which says his voice would not even be heard in the streets.
வீதிகளிலே அவர் சத்தம் கேட்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் மத்தேயு 12 அதிகாரத்தில் இருக்கிறது.
Yeah, you read Matthew 12:19 sometime. He did not shout in the streets.
மத்தேயு 12:19 வாசிங்கள், அவர் வீதிகளிலே சத்தம் போடவில்லை.
He spoke very gently.
அவர் மிகவும் சாந்தமாய் பேசினார்.
One time he shouted.
ஆனா ஒரு முறை அவர் சத்தம் போட்டு பேசினார்.
First, John 7:37.
யோவான் 7:37.
It says he cried out saying, if anyone is thirsty, come to me.
தாகமா இருக்கும் இடத்தில் வரக்கடவன் என்று சொல்லி அவர் சத்தமிட்டார்.
What does it mean to thirst?
ஆகவே தாகமா இருப்பது என்றால் என்ன?
If I were to ask you, how many of you would like a glass of water right now?
உங்களில் எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டால்,
yeah, I would like some.
எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று சொல்கிறேன்.
Because my mouth is a bit dry.
என்னுடைய நாவு வறண்டு விட்டது.
But if this glass of water,
இந்த டம்ளர் தண்ணீர்
காஸ்ட் 1 crore 10 million ருபீஸ்,
இதனுடைய விலை 10 மில்லியன் ரூபாய் அல்லது 1 கோடி ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம்.
1 crore 10 million ருபீஸ் for this glass of water.
10 மில்லியன் அல்லது 1 கோடி ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம்.
I'll say, no thank you, no thank you. I'm not so thirsty.
அவ்வளவு தாகம் இல்லை, நன்றி என்று சொல்லிவிடுவேன்.
I won't want it. I will not ask for it.
நான் அதை கேட்க மாட்டேன்.
That is why some people never receive the Holy Spirit.
ஆகவேதான் சிலர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதே இல்லை.
What price are you willing to pay?
எந்த விலை கிரைத்தை நீங்கள் செலுத்த சித்தமாக இருக்கிறீர்கள்?
Are you willing to give up all your ambitions?
உங்கள் எல்லா எதிர்கால அபிலாஷைகளையும் விட்டுவிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
Are you willing to give up all your sinful practices?
உங்கள் பாவமான பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
I am only asking, are you willing, not can you do it?
அதை செய்வீர்களா என்று கேட்கவில்லை, அதற்கு செய்வதற்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்கிறேன்.
God is not asking us to do it. He is asking, are you willing to give it up?
அதை செய்கிறாயா என்று கேட்கவில்லை, செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாயா, சித்தமாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார்.
I said, Lord, I'm willing to give up even my love of money, everything.
ஆண்டவரே, என் பண ஆசை எல்லாவற்றையும் விட்டுவிட விரும்புகிறேன் என்று சொன்னார்.
I want to be filled with the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும்.
You know, if I were to travel in a desert for 7 days without water.
நான் ஒரு வனாந்திரத்திலே பாலைவனத்தில் 7 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடக்க வேண்டும்
என்று வைத்துக் கொள்வோம்.
ஒரு இடத்துக்கு வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்கிறேன். யாரோ ஒருவர் அரை டம்ளர் தண்ணீர்
கொடுக்கிறார்கள்.
இந்த அரை டம்ளர் தண்ணீர் கொடுப்பதற்கு உன்னுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் கொடுக்க வேண்டும், உன்னுடைய பையில இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால்,
I will say, take it. I'm dying. What is the use of all that?
எடுத்துக்கொள்ளுங்கள், நான் இப்பொழுது மரிக்கிறேனே என்று சொல்வார்.
That is thirst.
அதுதான் தாகம்.
That I'm willing to pay any price.
ஆண்டவரே, நான் எந்த விலைக்கிரயமானாலும் செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்.
And that is the main reason why many people are never filled with the Holy Spirit.
அநேகர் பரிசுத்தாவினால் நிரப்பப்படாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். பிரியமானவர்களே,
they pray.
அவர் ஜெபிக்கிறார்கள்.
Yes, please give me some the Holy Spirit, Lord.
ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் பரிசுத்தாவியான தாரம்.
You have to give up everything.
எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும்.
Then I'm not so thirsty. Sorry.
அவ்வளவு தாகம் எனக்கு இல்லை ஆண்டவரே.
I live a good life.
நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன்.
Still defeated in my thoughts.
இன்னுமாய் சிந்தையிலே வீழ்ச்சி.
Still getting angry.
இன்னுமாய் கோபப்பட்டுக் கொண்டிருப்பது.
No anointing when I preach the word of God.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அதில் அபிஷேகம் இல்லை.
No revelation when I read the Bible.
தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது எனக்கு வெளிப்பாடு இல்லை.
I'm quite happy.
ஆனால் நான் சந்தோஷமா இருக்கேன்.
I've got a nice house. I'm making money.
நான் நல்ல வீடு இருக்குது, நல்ல பணம் சம்பாதிக்கிறேன்.
If you're like that, my brother and my sister, you will never be filled with the Spirit in 100 years.
நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் 100 வருடம் ஆனாலும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவே மாட்டீர்கள்.
You can sit in CFC or any church, you'll be defeated all your life.
நீங்கள் சிஎஸ்சிலியோ எந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், வாழ்க்கை முழுவதுமாய் வீழ்ச்சியடைந்து கொண்டே இருப்பீர்கள்.
I'm inviting you today. Jesus wants to fill you with the Holy Spirit.
இயேசு உங்களை பரிசுத்தாவியால் நிரப்ப விரும்புகிறார். உங்களை இன்றைக்கு வரவழைக்கிறேன், கூப்பிடுகிறேன்.
Believe in him. Believe that he loves you.
அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நம்புங்கள், நம்புங்கள்.
If you're thirsty, he says, come to me.
தாகமாக இருக்கிறீர்கள் என்றதிலே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்.
Don't go to some man.
எந்த ஒரு மனிதனிடத்திலும் போக வேண்டாம்.
People come to me and say, Brother Zach, will you lay your hands on me so I can be filled with the Holy Spirit?
ஜனத்தில் வந்து உங்கள் தலையின் கையிலே விருங்கள் சகோதர ஜாக் அவர்களே, நான் அபிஷேகம் பெற வேண்டும் என்று கேட்கிறார்கள்.
He said, my hands are empty hands. Nothing will come by my putting my hands on
you. கரங்கள் வெறுமையான கரங்கள். என்னுடைய கரத்தை உங்கள் மீது வைத்து என்ன பிரயோஜனம்?
Ask Jesus to put his nail-pierced hand on your head.
ஆணி பாய்ந்த கரங்களை இயேசுவே என் மீது வையும் என்று கேளுங்கள், தலை மீது வையும் என்று கேளுங்கள். அதற்காக ஜெபியுங்கள். அவர்களை பரிசுத்தாவி நிரப்புவார்.
John the Baptist, I can only baptize you in water. I cannot baptize you in the Holy Spirit.
நான் ஜலத்தினாலே தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும், அக்கினியாலே அபிஷேகத்தினாலே கொடுக்க முடியாது என்று சொன்னார்.
John the Baptist.
யோவான் ஸ்நானம் சொன்னார்.
You have to go to Jesus to be baptized in the Holy Spirit.
பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு அவர் இயேசுவிடத்திலே போக வேண்டியதா இருந்தது.
There are some pastors who say, come, I'll lay my hands on you.
சில பாஸ்டர்மார்கள் சொல்கிறார், வாருங்கள் என் கரத்தை உங்கள் மீது வைக்கிறேன்.
And they put their empty hands on your head.
தங்களுடைய வெறுமையான கரங்களை உங்கள் தலை மீது வைக்கிறார்கள்.
Sometimes what they communicate is the same evil spirit is in them comes into this person.
சில சமயத்தில் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதே தீய ஆவி உங்களுக்கும் கொடுத்து விடுகிறார்கள்.
I seen that happen.
நான் நடப்பதை பார்த்திருக்கிறேன்.
Go to Jesus.
இயேசுவிடத்திலே போங்கள்.
If anyone is thirsty, let him go to a pastor. No, let him come to me, Jesus said.
தாகமாக இருந்தால் பாஸ்டரிடத்திலே போக வேண்டுமா, இல்லை என்னிடத்திலே வா என்று அழைக்கிறார்.
Come to Jesus. I went to Jesus.
இயேசுவிடத்திலே வாருங்கள், நான் இயேசுவிடத்திலே போகிறேன்.
What will be the result?
அவருடைய விளைவு என்ன?
Verse 38.
38th வசனம்.
From the innermost being rivers of living water will flow.
உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார்.
Do you know the difference between getting water from a hand pump and what and the river flowing?
ஒரு கையினாலே அடிக்கக்கூடிய அந்த பம்பில் இருந்து வரக்கூடிய தண்ணீருக்கும் ஒரு ஆறிலே ஓடக்கூடிய தண்ணீருக்கும் வித்தியாசத்தை பார்த்திருக்கீங்களா?
I've been in some places where I pumped water with the hand pump.
நான் அந்த ஹேண்ட் பம்ப்ல கை அடிக்கக்கூடிய அந்த பம்ப்ல இருந்து நான் தண்ணீர் எடுத்திருக்கிறேன் சில இடங்களிலே.
You see that in some of the roads in the villages in India.
இந்தியாவில் உள்ள கிராமங்களிலே சில சாலை ஓரங்களிலே அந்த அடி பம்ப் இருக்கும்.
With great effort you pump and pump and pump and pump and then you get a little bit of water in the bucket.
அதிக சக்தியை பிரயோகித்து நீங்கள் அடித்துக் கொண்டே இருந்தால் கொஞ்சம் தண்ணீர் வரும்.
It's not like that. That is human struggle.
அது மனுஷிக போராட்டம்.
The fullness of the Spirit Jesus is like a river.
இயேசுவின் ஆவி நிறைவு என்பது ஒரு ஆறை போல.
Many many rivers.
அநேக நதிகள்
flowing from the innermost being.
உள்ளத்திலிருந்து ஓடுகிறது.
Who is pumping that river?
அந்த ஆறை அடிப்பது யார்?
God is doing it.
யே தேவன் அதை செய்கிறார்.
He is pumping and river flowing out.
அங்கே பம்ப் பண்ணி கொண்டே இருக்கிறார், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
I remember in the early days when I was preaching.
ஆரம்ப நாளிலே நான் பிரசங்கிக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது.
With great struggle, few words would come out.
அதிக போராட்டம் போராட்டம் போராட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் வார்த்தைகள் வரும்.
It's like the hand pump.
அது அடி பம்ப் போல.
But when God filled me with the Holy Spirit.
ஆனால் தேவனை பரிசுத்த ஆவியில் நிரப்பும் பொழுது.
It's like river in all directions.
அது எல்லா திசைகளிலும் நதி.
That's not me.
அது நான் அல்ல.
I only thirsted.
நான் தாகமாய் மட்டும் இருந்தேன்.
I still thirst today.
இன்றைக்கும் கூட நான் தாகமாக இருக்கிறேன்.
Every day I pray, Lord Jesus, fill me with the Holy Spirit.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசுவே என் ஆவியினாலே நிரப்பும்.
You can take away my health, you can take away my money, but don't take away the Holy Spirit from me.
ஆண்டவரே, என்னுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம், என்னுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
Pray like that.
அதுபோல ஜெபியுங்கள்.
Your life will be changed, I tell you.
நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும்.
2021 will be a spectacular year in your life.
2021 ஆம் ஆண்டு அதிசயமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது.
I wish I could go on for another hour.
இன்னும் ஒரு நேரம் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கலாம் போல
இருக்கிறது. I'm so burdened that all of you should be filled with the Holy Spirit.
நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் பாரப்படுகிறேன்.
God loves you, my brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரி, தேவனை நேசிக்கிறார்.
Jesus purchased this for you on the cross.
இதை சிலுவையிலே உங்களுக்காய் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்.
I can't help you.
நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
I can baptize you in water.
நான் தண்ணீரில் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம்.
Jesus can baptize you in the Holy Spirit and fire.
இயேசு உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்.
What do you have to do?
என்ன செய்ய வேண்டும்?
First,
தாகமாயிருங்கள்.
Lord, I want this more than anything else.
ஆண்டவரே, இதை காட்டிலும் அதிகமாய் இது எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
And I believe you will do it for me. That's the second thing.
ஆண்டவரே, நீர் எனக்காக செய்வீர் என்று நான் நம்புகிறேன்.
Don't come to him and say, oh, I'm not sure whether he'll do it.
அவர் செய்வாரோ இல்லையோ தெரியவில்லை என்று சந்தேகத்தில் வர வேண்டாம்.
Then you will not get it.
அப்படியானால் உங்களுக்கு கிடைக்காது.
If you don't thirst and you don't believe, you won't get it.
தாகமும் இல்லை விசுவாசமும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்காது.
If you thirst,
உங்களுக்கு தாகமா இருந்தால்,
and you say, I believe you'll do this for me, Lord.
ஆண்டவரே நீர் எனக்கு செய்வீர் என்று நம்புகிறேன்.
I can give you a written guarantee. God will fill you with the Holy Spirit.
தேவனுடைய பரிசுத்தம் நிரப்ப முடியும் என்று சொல்லி நான் எழுதி உத்தரவாதமாய் தர முடியும்.
It doesn't matter if you're a new believer.
நீங்க ஒரு புது விசுவாசியா இருந்தாலும் பரவாயில்லை.
Or a sister.
அல்ல சகோதரியா இருந்தாலும் பரவாயில்லை.
Young girl, young boy.
வாலிப சகோதரன் வாலிப சகோதரி.
You go to God and say, Lord, I'm going to pray from today onwards that I must be filled with the Holy Spirit.
நீங்கள் தேவனிடத்திலே போய் ஆண்டவரே நான் இன்றிலிருந்து நான் ஜெபிக்க போகிறேன் என்று கேளுங்கள்.
And I will not let you go until you answer me.
ஆண்டவரே நீர் எனக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன்.
I prayed for many months.
நான் अनेक மாதங்கள் ஜெபித்தேன்.
And when I hit rock bottom, that's when God lifted me up.
நான் அந்த பாறை அடிமட்டம் வரை போன பொழுது தான் தேவன் என்னை தூக்கி எடுத்தார்.
You remember when they came to Jesus in the wedding in Cana saying there's no wine?
திராட்சரசம் இல்லை என்று சொல்லி கானா ஊர் கல்யாணத்திலே இயேசுவிடத்தில் வந்து சொன்னார்கள் தெரியுமா?
Mary came and told Jesus there's no wine.
மரியாள் ஆண்டவரிடத்திலே வந்து திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள்.
And Jesus said my time has not yet come.
என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று இயேசு சொன்னார்.
I thought about that.
நான் அதை குறித்து எண்ணி பார்த்தேன்.
And I think this is the reason.
இதான் காரணம்.
There were still 3-4 glasses of wine left.
இன்னும் 2-3 டம்ளர் திராட்சரசம் அங்கே இருந்தது.
Also the wine had all gone.
எல்லா திராட்சரசம் முடிந்து விட்டது.
In the bottom of that vessel there were 3-4 glasses still.
அந்த அண்டாவின் அடியிலே இன்னும் 2-3 டம்ளர்கள் திராட்சரசம் இருந்தது.
So I won't, the Lord says I won't do any miracle till it becomes completely empty.
அது முழுமையாய் வெறுமையாகாதவரை நான் அற்புதம் செய்ய மாட்டேன் என்று
ஆண்டவர் சொன்னார். My time has not yet come.
என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை.
After some time,
சில நேரம் கழித்து
Jesus saw, now the last drop of wine is over.
பொழுது கடைசி சொட்டு திராட்சரசம் வரை முடிந்து விட்டது.
Then Jesus said, okay, fill these water pots with water.
சரி இப்பொழுது தண்ணீர் ஜாடிகளிலே நிரப்புங்கள் தண்ணீரை.
And he gave them so much wine.
அவ்வளவு திராட்சையான திராட்சரசத்தை கொடுத்தார்.
1000 liters of wine.
1000 லிட்டர் திராட்சரசம்.
Just for that small wedding party there.
எவ்வளவு சின்ன அந்த திருமண விழாவிற்கு.
The picture of the fullness of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் நிறைவின் ஒரு காட்சியை பார்க்கிறோம்.
If you have not come to the end of yourself, the Lord will say, my time has not come.
ஆனால் உங்களுடைய கடைசிக்கு நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்வார் என்ற எண்ணம் இன்னும் வரவில்லை.
That's the first miracle.
தான் முதலாவது அற்புதம்.
Let's go to the last miracle.
கடைசி அற்புதத்துக்கு போவோம்.
John 21.
யோவான் 21.
They go fishing.
மீன் பிடிக்க போகிறார்கள்.
Trying. No
fish. செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை.
But they're still trying.
ஆனாலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
It started at 6 o'clock. It's now midnight.
6 மணிக்கு மாலை ஆரம்பித்தார்கள் இப்பொழுது நடுராத்திரி ஆகிவிட்டது.
We'll get it. They're still trying.
இன்னுமாய் நாம் பிடித்து விடலாம் என்று இன்னும் முயற்சிக்கிறார்கள்.
4 o'clock in the morning.
4 மணி ஆகிவிட்டது.
5 o'clock.
5 மணி ஆகிவிட்டது.
They've been trying for 11 hours.
11 மணி நேரம் மீன் பிடிப்பதற்கு முயற்சி செய்து
கொண்டிருக்கிறார்கள்.
வீட்டுக்கு போகலாம்.
அவர்கள்
வலைகள் எல்லாம் எடுத்து
படகு.
அந்த நேரத்தில் தானே கரையில் இயேசு தோன்றினார். இப்பொழுது நீங்கள் ஆயத்தமா
இருக்கிறீர்கள்.
வலதுபுறத்திலே மீன் வலையை போடுங்கள்.
And they got 153 fish.
153 பெரிய மீன்கள் எடுத்தார்கள்.
Big fish.
பெரிய மீன்கள்.
What is the lesson?
என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்?
The Lord says, my time has not come till you come to a zero.
நீ பூஜ்யம் என்ற நிலைக்கு வரும் வரை என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை.
The first miracle in the wedding of Cana, when it came to zero, God met with them.
முதல் அற்புதம் கானா ஊரிலே அவர்கள் பூஜ்ய நிலைக்கு வந்தபொழுது தேவனை சந்தித்தார்.
The last miracle when they completely realized I cannot get any fish, then God met with them.
கடைசி அற்புதமும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னால் ஒன்றும் முடியாது என்று பூஜ்ய நிலைக்கு வந்தபொழுது தேவனை சந்தித்தார்.
And when you come to the end of your struggle thinking that you can somehow overcome.
எப்படியாவது நான் மேற்கொண்டு விடுவேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் போராட்டத்துக்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றால்.
And you give up.
அப்புறம் விட்டுவிட்டால்.
Then he will come.
அவர் வருவார்.
Have you ever wondered why Jesus healed only one man at the pool of Bethesda in John 5?
யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே அந்த பெதஸ்தா குளத்திலே ஒரே ஒரு மனிதனை மட்டும் குணமாக்கினார் ஏன் என்று யோசித்தீர்களா?
It says there there was a great multitude there of sick people.
அங்கே திரளான மக்கள் வியாதியஸ்தலா இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Big pool, maybe 500 people sitting there. அங்கே
பெரிய குளம், 500 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், படுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
But Jesus went and healed only one person.
ஆனால் இயேசு ஒரே ஒரு மனிதனை மட்டும் தான் போய் குணமாக்கினார்.
Who said Jesus healed everybody? He healed only one person out of those 500.
அந்த 500 பேரையும் சுகமாக்கினார் என்று யார் சொன்னது? அந்த 500 பேர்ல ஒருவர் தான் இயேசு சுகமாக்கினார்.
But why did Jesus heal only one person?
ஏன் ஒரே ஒரு நபரை மட்டும் இயேசு சுகமாக்கினார்?
He had been there for 38 years and he had given up.
அவன் 38 ஆண்டுகளாக அங்கே படுத்து கொண்டிருந்தான், எல்லாம் விட்டு விட்டான்.
38 years he tried to jump into the pool first to be healed.
முதலாவது எப்படியாவது குளத்திலே குதித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமாக 38 வருடம் முயற்சி செய்தான்.
Because only the first person jumping in will be healed.
யார் முதலாவது குதிக்கிறாள் அவர் மட்டும் தான் குணமாக்கப்படுவார்கள்.
And the angel came.
தூதன் வரும்பொழுது.
Every time somebody else jumped in before.
ஒவ்வொரு முறையும் அவர் குதிப்பதற்கு முன்பதாக யாரோ குதித்து விடுவார்.
5 years, 10 years, 15 years, maybe next year I can do it.
5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், அடுத்த வருஷமாவது முதலாவது குதித்து விடலாம் என்று நினைத்தான்.
38 years.
கடைசியா 38 ஆண்டுகள் போய் விட்டது.
He said no use.
பிரயோஜனமே இல்லை.
Then Jesus came.
அப்பொழுது இயேசு வந்தார்.
Until then Jesus saying my time has not yet come.
அதுவரை இயேசு சொன்னது என் நேரம் இன்னும் வரவில்லை.
That is a picture of how the Israelites wandered the wilderness for 38 years after Jesus after the Lord brought them to the borders of Canaan.
அந்த கானான் தேசத்தின் ஓரத்திற்கு தேவன் எல்லைக்கு கொண்டு வர முன்பு தான் 38 ஆண்டுகள் எப்படி அவர் நடந்தார்களோ அதனுடைய கதையை இங்கே நாம் பார்க்கிறோம். காட்சியை பார்க்கிறோம்.
They came to the borders 2 years after leaving Egypt.
எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு 2 ஆண்டுகள் முன்பதாக அந்த எல்லைக்கு வந்து விட்டார்கள்.
Just 2 years they reached the border. Go in Jesus the Lord said.
இன்னும் 2 ஆண்டுகள் தான் போங்கள் என்று இயேசு ஆண்டவர் சொன்னார்.
They said no they are too strong.
இல்லை அவர்கள் இன்னும் வலிமையாக இருக்கிறார்கள்.
Then you wander for another 38 years.
இன்னும் 38 ஆண்டுகள் அவர்கள்
when they came all the soldiers all the men had died.
அங்கே ஆண்கள் எல்லாம் மரித்து விட்டார்கள்.
They had come to zero.
அவள் பூஜ்ய நிலைக்கு வந்து விட்டார்கள்.
Just like in Cana.
கானான் போலவே.
Just like this lame man at Bethesda.
பெதஸ்தா குளத்திலே உள்ள சப்பானியை போலவே.
Just like those fishermen in John 21.
யோவான் 21 அதிகாரத்தில் உள்ளதான மீனவர்களை போலவே.
Then they entered Canaan.
அதற்கு பிறகு அவள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள்.
Throughout the Bible the message is the same.
வேதம் முழுவதுமாக செய்தி அதேதான்.
God is waiting till you come to the end of yourself and your strength.
உன்னுடைய முடிவுக்கு வர வேண்டும், உன்னுடைய பலனின் முடிவுக்கு நீ வர வேண்டும் என்று தான் தேவன் காத்திருக்கிறார்.
And you say Lord I'll pay any price for this water of the Holy Spirit.
ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்ற இந்த ஜலத்திற்காய் ஆண்டவரே எந்த விலைக்கும் செலுத்த ஆயத்தம் என்று சொல்கிறேன். சொல்லுங்கள்.
I pray that many of you will come to the end of yourself.
உங்களில் அநேகர் உங்களுடைய சொந்த முயற்சியின் முடிவுக்கு வந்துவிடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
The Lord I've learned I cannot do it.
ஆண்டவரே என்னாலே முடியாது என்பதை கற்றுக்கொண்டேன்.
All my Bible knowledge is useless.
ஆண்டவருடைய வேத அறிவு எல்லாம் பயனல்லது, பயனில்லாதது.
I need to be filled with the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும்.
Then I'll have a pure mind.
அப்பொழுது எனக்கு ஒரு தெளிவான சிந்தை இருக்கும்.
Then I'll have a pure tongue.
எனக்கு ஒரு தூய்மையான நாவு இருக்கும்.
Then I will not oppress others but I will encourage others.
அப்பொழுது நான் மற்றவர்களை மட்டம் தட்ட மாட்டேன், அவர்களை உற்சாகப்படுத்துவேன்.
All of you elder brothers in CFC churches.
CFC சபையில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும்
please learn from the folly and the arrogance of elders who have fallen away.
விழ கீழ விழுந்ததான மூப்பர்களிடத்திலிருந்து அவருடைய அகங்காரம் அகம்பாவம் அவர்களிடத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
See how they harassed others.
மற்றவர்களை எப்படி அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்று பாருங்கள்.
But God waited a long time.
தேவன் நீண்ட நேரம் காத்திருந்தார்.
One day he removed.
ஒரு நாளில் அவர்களை நீக்கிவிட்டார்.
It has happened to CFC elders.
CFC மூப்பர்களுக்கு அப்படி நடந்திருக்கிறது.
It's happened even now.
இப்பொழுதும் நடக்கிறது.
Because there is no respect of persons with God.
தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை, பாரபட்சமே இல்லை.
May God bless you all.
தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.
I pray to 2021 will be a wonderful spiritual year for all of you.
இந்த 2021 ஆம் ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
Let's bow before God in prayer.
நாம் தேவனுக்கு முன்பாக ஜெபத்திலே தலை வணங்குவோம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Please help us to honor you.
உம்மை கனப்படுத்த முடியாய் எங்களுக்கு உதவி செய்யும்.
Help us to see our own need.
உங்கள் சொந்த தேவை ஆண்டவரே நாங்கள் காண உதவி செய்யும்.
Come to an end of ourselves quickly.
ஆண்டவரே சீக்கிரமாகவே எங்களுடைய காரியத்திற்கு முடிவுக்கு வந்து விடட்டும்.
to be honest and say that lusting of every kind is in my heart.
ஆண்டவரே சகலவிதமான இச்சைகளும் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மையா இருக்க உதவி செய்யும்.
And to confess them.
அதை அறிக்கை செய்ய உதவி செய்யும்.
To be cleansed in your blood.
இந்த இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டுமே.
To long for victory.
ஜெயத்திற்காய் ஆண்டவரே தாங்கொள்ள வேண்டுமே.
Help everyone, Lord, to come into this life.
ஆண்டவரே இந்த வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக.
We know that Tamil Nadu will be transformed if all these brothers and sisters are filled with the Holy Spirit.
ஆண்டவரே இந்த எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் ஆண்டவரே ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது தமிழ்நாடே மாறிவிடும். ஆண்டவரே
deliver them from Pentecostal deception.
ஆண்டவரே பெந்தேகோஸ்தே வஞ்சனையிலிருந்து விடுதலை ஆக்கும்.
And lead them to the genuine fullness of the Spirit, Lord Jesus, which you had when you walked on this earth.
ஆண்டவராகிய இயேசுவே இந்த பூமியிலே நீர் நடந்த பொழுது எப்படி நிரப்பப்பட்டீரோ அதே ஆவியின் நிறைவை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும்.
Thank you, Lord.
நன்றி ஆண்டவரே.
For hearing us.
உங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி.
In Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.